السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா எம்மை படைத்து இந்த வாழ்க்கையில் நல்லதையும் கெட்டதையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றான். மிருகத்தனமான வாழ்க்கையை அல்லாஹ் விரும்பவில்லை. ஏன்? அவைகளுக்கு ஆறறிவு கிடையாது, பகுத்தறிவு கிடையாது. நேர்வழியை அல்லாஹ் மனித இனத்துக்கு காட்டியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் நாம் உலகத்திலே வாழுகின்ற காலத்தில் நல்லதை செய்ய வேண்டும், பாவத்தை விட வேண்டும். நல்லதை விரும்ப வேண்டும், பாவத்தை வெறுக்க வேண்டும். பிறருக்கு நல்லது செய்ய வேண்டும், அநியாயம் செய்யக்கூடாது. அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், நாம் எனக்குள்ளே செய்து கொள்ள வேண்டிய கடமைகள் இரண்டாக பிரித்திருக்கின்றார். இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நமக்கு பொதுவாக தெரியும். தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி போன்ற அமல்களை இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் சேர்க்கலாம். அடுத்த கடமைதான் ஹுகுகுல் இபாத், நாம் எமக்குள்ளே ஒருவருக்கொருவர் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள். அவைகளில் நாம் பிழைவிட்டால், நிறைவேற்றாவிட்டால், தவறு செய்துவிட்டால், அடியார்கள் எம்மை மன்னிக்காமல் அல்லாஹ் மன்னிக்கப் போவதில்லை. அதிலே ஒன்றுதான், பிறருக்கு செய்கின்ற தவறுகள் ஒன்றுதான் அநியாயம். அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற போது, யா இபாதி, எனது அடியார்களே, இன்னி ஹர்ரம்து ஸுல்ம அலா நஃப்ஸி, நான் எனக்கு அநியாயம் செய்வதை ஹராமாக்கியுள்ளேன். வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா, நீங்களும் அநியாயம் செய்யக்கூடாது. சில அநியாயங்கள் தெளிவாக விளங்குகின்றன, இது நடக்கிறது அநியாயம், அநீதி. ஆனா சிலது விளங்குகின்றன, மறைஞ்சிருக்கிறது. அந்த அடிப்படையில் யாரெல்லாம் பிறருக்கு அநியாயங்கள் செய்வார்களோ, பிறருடைய உரிமைகளை மீறுவார்களோ, பிறருடைய ஹக்குகளை நிறைவேற்றாது இருப்பார்களோ, அது பற்றி அல்லாஹு தஆலா கியாமத்திலேயும் விசாரணைக்கு எடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளையில் கேட்டாங்க, ஹல் தத்ரூன மனில் முஃப்லிஸ், பங்களக்காரர் யாருன்னு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, பங்களக்காரர், அல் முஃப்லிஸ் இந்தனா மல்லா திருஹம லஹு வலா மதா, காசு பணம் சொத்து செல்வம் இல்லாட்டி அவன் தான் பங்களக்காரர் என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல, அல் முஃப்லிஸ் கியாமத்துடைய நாளையில பங்களக்காரர் யார் தெரியுமா? யாதி யௌமல் கியாமா பிஸலா வ ஸகா வ சியாம், நிறைய தொழுகைகளோடு வருவார், ஜகாத்துகளோடு வருவார், நோன்புகளோடு வருவார், பல கடமைகளை செய்து கொண்டு வருவார். ஆனால் அதே நேரத்தில் யாதி வ கதி சத்தம இர்பஹாவா, இன்னாருடைய மானத்தை போக்கி ஏசியிருப்பார். ஒருவரை இன்னொரு பெண்ணோடு தப்பாக இணைத்து படுகூறு சொல்லியிருப்பார். இன்னொருவனுடைய சொத்தை சுரண்டி திண்டு கொண்டு வருவார். வரவகாவா, இன்னொருவர் வருவார், இன்னொருவனுக்கு அநியாயமாக அடித்திருப்பார். எல்லாம் அந்த வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். இப்போது இவருக்குரிய விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹு தஆலா பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து, எவ்வளவு பாதிக்கப்பட்டார்களோ பாதிப்பின் அளவுக்கு இவர் செய்து வந்த நன்மைகளை வாங்கி கொடுப்பார். ஒருத்தர் அவருக்கு நாங்க அடிச்ச அடி 2 கிலோ பாரம் அடிச்ச ஒரு அடி ஒன்று, சும்மா குத்தினோம், 2 கிலோ பாரம் எங்களால் அடி வாங்கிக்கிறார். நாங்க செஞ்ச நன்மையில 2 கிலோவை அல்லாஹ் நிறுத்தி அடி வாங்கினவருக்கு கொடுத்துருவார். ஒருத்தருக்கு ஏசி இருப்போம், எங்களால ஏசிப்பட்டவர் அந்த ஏசிக்கு ஒரு பாரம் உண்டு, கயாமத்தில் பாரங்களையும் நன்மைகளையும் அல்லாஹ் தராசுல போட்டு நிற்பாங்க. அந்த ஏசிக்கு ஒரு பாரம், உதாரணமா ஒரு 10 கிலோ ஏசின ஏசி, எங்களுடைய நன்மையிலிருந்து 10 கிலோவை எடுத்து அல்லாஹ் அவர்களுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு, ஏசி வாங்கியவர்களுக்கு கொடுத்து விடுவார். இப்படி அநீதி இழைக்கப்பட்டவர்கள் நம்மிடமிருந்து எங்களுடைய அமல்களை அவர்களுடைய அநீதியின் அளவுக்கு வாங்கிவிட்டு சென்று விடுவார்கள். எங்கட நன்மையெல்லாம் போகுது, பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் வாங்கிட்டு போறாங்க, பிறகு நன்மையெல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சா இன்னும் கிரௌடு நிற்குது, என்னப்பா உங்களுக்கு, எனக்கும் ஏசின, எனக்கும் திட்டின, என்னையும் இவர் படுகிற சொல்லிக்கிறார், என்னையும் பற்றி பேசியிருக்கிறார். இப்படி இன்னும் நிறைய கிரௌடு நிற்கும். ஆனா வாங்கி கொடுக்க இவர்கிட்ட ஒன்றும் இல்லை. இவர் கொண்டு வந்த நன்மை மலைகள் எல்லாம் முடிவடைந்து விட்டன. இப்போது செய்ய வழி இல்லை. அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு அடித்திருக்கிறாரா, ஓ அந்த அடியின் பாரம் எவ்வளவு, அதனுடைய பாரத்தின் அளவுக்கு அவர் செய்த நன்மையில் பாரத்திலிருந்து நிறுத்தி இவர் தலையிலே அல்லாஹ் கட்டுவார். இப்படி பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் வாங்கிட்டு போறதுக்கு நன்மை இல்லாத போது தனது பாதிப்பின் அளவுக்கு தான் செய்த பாவத்தை இவருடைய தலை மீது அல்லாஹு தஆலா கட்டி கட்டி நன்மை மழையை செஞ்சுட்டு வந்தவர் நன்மையெல்லாம் புடுங்கிட்டு போயிட்டாங்க, இப்ப மக்களுடைய பாவத்தை அள்ளி கட்டுகிறார். பாவம் நிறைந்து கொண்டு போகுது, பாவம் மழையாக மாறுகிறது. இப்ப இவருடைய பாவங்கள் அதிகரிக்க ரசூலுல்லா சொன்னாங்க, இவர் நரகத்திலே எடுத்து எரியப்படுவார். தொழுகையால் முன் சப்புல தொழுதவர், கயாமுல்லைல் தொழுதவர், ஹஜ்ஜிக்கு போனவர், ஜகாத்து கொடுத்தவர், சொத்தை சமூகத்துக்காக செலவழித்தவர், காலமெல்லாம் நோன்பு வைத்தவர், நரகம் போனார். ஏன், பிறருடைய ஹக்கை பேணவில்லை, பிறருடைய உரிமையை பேணவில்லை. உலமாக்கள் சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை வச்சு, மற்றவர் இல்லாத இடத்தில் அவருடைய குறைகளை கழுவுறது நல்ல பழக்கம், நல்ல ருசி எங்களுக்கு. ரீபத்து பேசாத ஒரு சபை கிடையாது. 4 பேர் சேர்ந்தா அவரத்தில் இல்லாத 5வது ஒருத்தரை பத்தி பேசுறது நமக்கு பழக்கம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விபச்சாரத்தை விட மோசம், விபச்சாரத்தை விட மோசம். ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சு மாட்டிக்கிட்டான், ஊரெல்லாம் அதான் பேசு, அதான் பேசு. வெள்ளிக்கிழமைக்கும் விசேஷமா பேசுவாங்க, பள்ளியில் அறிவிப்பாங்களோ, விசாரணைக்கு எடுப்பாங்களோ, என்ன நடவடிக்கை எடுப்பாங்களோ, ஊரை விட்டு விளக்குவாங்களோ, இதுதான் பேசு. ஆனால் ஆங்காங்கே சேர்ந்து நின்று மனிதர்களுடைய குறைகளை கழுவி கொண்டிருக்கிறார்களே, எந்த பேச்சும் கிடையாது அவங்களை பற்றி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ விபச்சாரம் செய்யறதை விடவும் கொடிய பாவத்தை தான் நீ செய்து கொண்டிருக்கிறாய். உலமாக்கள் சொல்றாங்க, இதுல இன்னொரு நியாயம் இருக்குது, என்ன தெரியுமா, விபச்சாரம் செய்தால் தௌபா செய்யலாம், அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஒருவனை பற்றி நீங்கள் பேசிய பின்னால் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து சரி வராது. ஏன், யாரை பற்றி கதைச்சீங்களோ அவரிடத்துல போயிட்டு நான் உங்களை பத்தி இப்படி 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 எல்லாம் கவச்சிருக்கிறேன், என்னை மன்னிப்பீர்களா என்று கேட்டால் மன்னிப்பு கிடைக்குமா? எத்தனை பேர் மன்னிப்பாங்க? சொல்லாமா போயிட்டு உங்களை பத்தி இப்படி கலைச்சிட்டேனப்பா, எந்த மூன்றோட சொல்லுவோம்? விபச்சாரத்துக்கு தௌபா செய்யலாம், ஆனால் ரீபத்து பேசியதற்கு தௌபா செய்ய முடியாது. அவர் மன்னிக்காது, அல்லாஹ் மன்னிக்கவும் மாட்டான். ஏன்? அது மனித உரிமை. இது அடுத்தவர்களுக்கு செய்கின்ற அநியாயம். ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு செய்கின்ற அநியாயங்கள் இருக்குது, நாட்டு மக்கள் ஜனாதிபதிக்கு செய்கின்ற அநியாயங்கள் இருக்குது, ஊர் தலைவர் ஊர் மக்களுக்கு செய்கின்ற அநியாயங்கள் இருக்குது, ஊர் மக்கள் ஊர் தலைவருக்கு செய்கின்ற அநியாயம் இருக்குது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்கின்ற தவறுகள் இருக்குது, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்கின்ற அநியாயங்கள் இருக்குது, ஒரு அதிபர் பாடசாலைக்கு செய்கின்ற பிள்ளைகளுக்கு செய்கின்ற அநியாயம் இருக்குது, பிள்ளைகள் ஆசான்களுக்கு செய்கின்ற அநியாயங்கள் இருக்கிறது. இதுபோல ஒரு முதலாளி தொழிலாளிக்கு செய்கின்ற அநியாயங்களை வகைப்படுத்தலாம், தொழிலாளிகள் முதலாளிக்கு செய்கின்ற துரோகங்களை வகைப்படுத்தலாம். இதே போலத்தான் ஒரு கணவன் மனைவிக்கு செய்கின்ற அநியாயங்கள், ஒரு மனைவி தனது கணவனுக்கு செய்கின்ற அநியாயங்கள், இவைகளை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு தலைப்பு தான் சில அநியாயங்கள் விளங்குது, சில அநியாயங்கள் விளங்குதில்லை, ஆனால் கயாமத்தில் மாற்றுவோம். ஒரு மனிதன் தனது மனைவிக்கு அநியாயம் செய்திருந்தாலும் அநியாயமாக இருந்தால் அல்லாஹ் மன்னிப்பதில்லை. ஒரு மனைவி தனது கணவனுக்கு அநியாயம் செய்திருந்தாலும் அது அநியாயமாக இருந்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எது அநியாயம் எது நியாயம் எப்படி விளங்கிக் கொள்றது? மார்க்க தெளிவுக்கு பின்னால் தான் அது சாத்தியப்படும், மார்க்க அறிவுக்கு பின்னால் தான் அது நிச்சயமாக சாத்தியப்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னைக்கு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கட்டளைகளை நாம் படிக்கிறோம். அல்லாஹ்வுக்கு ஒரு பாவத்தை செய்துவிட்டால் நாம் கவலைப்படுகிறோம், வருந்துகின்றோம். மதுபானம் குடிக்கிறவனுக்கு ஒரு கவலைக்கு, நான் இப்படி ஒரு பாவத்தை அல்லாஹ்வுக்கு செஞ்சிட்டிருக்கிறேனே, இப்படி ஒன்று. ஆனால் அநியாயங்கள் பலவை அடியார்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு அதை பற்றிய கவலையே வருவதில்லை. பிள்ளைகளை சிறந்த காலத்திலிருந்து எப்படியாவது தொழுகையை படித்து கொடுக்க கிளாஸ் அனுப்புறோம், ஹஜ்ஜ நோம்ப ஜகாத்தை படிக்க கிளாஸ் அனுப்புறோம், உணவுகள் சமைப்பதற்கு வகுப்புகளுக்கு அனுப்புகின்றோம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை குர்ஆனை படிக்க வகுப்புக்கு அனுப்புகின்றோம், தஜ்வீதை படிக்க மதரசாவுக்கு அனுப்புகின்றோம். ஆனால் அடியான் அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை படிக்க நாம் என்ன செய்தோம், எந்த கிளாஸுகள் செய்தோம்? இன்றைக்கு ஒரு கிளாஸ் நடக்குது, அது அப்படிப்பட்ட ஒரு கிளாஸ் தான். எங்களால் எங்களோட மனைவி அநியாயம் செய்யப்படக்கூடாது, மனைவி எங்களுக்கு அநியாயம் செஞ்சு கயாமத்திலே அல்லாஹ்விடம் அவர் மாட்டிவிடக் கூடாது என்ற அடிப்படையில் இது ஒரு மறைமுகமான ஒரு அநியாயம், யாருக்கும் தெரியாது. அது மனைவி நினைக்கிறா, கணவன் எனக்கு செய்வதெல்லாம் துரோகம் என்று. கணவன்மார்களுடைய உள்ளத்திலும் எனது மனைவியிடம் ஒரு திருப்தியான வாழ்க்கை எனக்கு இல்லை என்று இவர் நொந்து கொண்டிருக்கிறார். இது இன்றைக்கு இல்லை, ரசூலுல்லாஹ் காலத்திலையும் இருந்துச்சுதான். ஒரு 10 பொம்பளைகள் வந்து சேர்ந்தாங்க, சேர்ந்தா என்ன, பொம்பளைகள் சேர்ந்தா என்ன கதைக்கிறது? அவட மாப்பிள்ளட வண்டவாளங்களை தான் அவன் சொல்லுவான். எங்கடவரா இனி கேட்கணுமா அவரை பத்தி அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் கொஞ்சம் பெண்கள் அப்படி ஒன்று சேர்ந்தாங்க. அது ஒரு ஜாஹிலியத்துடைய ஒரு செய்தியாக இருக்கலாம். அப்ப அதுல ஒரு பெண்களை சொல்றா, எங்கடவரு பகமூடாமா எப்போதான் இருப்பார். அதுக்கு என்ன விளக்கம் இன்னும் முகத்தி சிந்தை கண்டுபிடிக்கல. அது என்ன சொன்ன, அதை வச்சு எதை நினைக்கிறாவ, என்ன முகத்தி சிந்தன் கூட என்ன கண்டுபிடிக்கல. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவேதான் இந்த கணவன் மனைவி இந்த குடும்ப வாழ்க்கை இது மிக நுணுக்கமான ஒன்று. மார்க்க தெளிவுக்கு பின்னால் தான் இதை நாம் சரிவர நிறைவேற்றலாம். அநியாயம் என்கிறது அது யார் யாருக்கு செய்தாலும் அநியாயம் தான். அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இப்ப நாங்க பள்ளிவாசலுக்கு வரோம், வரும்போது இந்த ஸ்லீப்பர்கள் வச்சிருக்கிறது பாருங்க, நேரத்தோட வந்தவங்க அந்த ஸ்லீப்பர்களை கலட்டி அழகா வச்சிருப்பாங்க. நாங்க வந்ததோட எங்களுக்கு இப்ப இடம் போதாது, எங்களோட ஸ்லீப்பர் வைக்க ஒரு சேஃப்டியான இடம் இல்லை. இப்ப நாங்க என்ன செய்வோம், வந்ததோட நல்ல ஒரு இடத்துல காலை வச்சு முன்னுக்கு வந்து வச்ச உங்களோட ஸ்லீப்பரை காலால் ஒரு தள்ளு தள்ளிட்டு என்னிடத்த வச்சோம். இது ஹராம், இது அநியாயம். அநியாயம் இந்த அளவு ஒரு ஸ்லீப்பர் ஒருவர் முன்னாலே வந்து நேரத்தோடு வந்து ஸ்லீப் வச்சு ஸ்லீப்பரை நீக்கிட்டு நாம் அதிலே வைப்பது புகாக்கள் சொல்லுகிறார்கள், இது தவறு. அப்ப இதுல இவ்வளவு பெரிய தவறுகள் இருக்கிறதா, ஒருவர் நேரத்திலே தொலை வந்தார், ஒரு தஸ்தியை வச்சுட்டார், ஒரு லேஞ்சை வச்சுட்டார். நாங்க அடுத்த அவர் அப்பதான் தண்ணி குடிக்க போயிட்டார் பள்ளிக்குள்ளார், வச்சுட்டு வீட்டுக்கு போனா அது வேற, வச்சுட்டு ஒழுக்கையை போயிட்டார் அல்லது தண்ணி குடிக்க போயிட்டார். நாங்க வந்து பார்த்தோம், ஒருத்தர் ஒரு தலப்பா வச்சிருக்கிறார், லேஞ்சை வச்சிருக்கிறார், காலால ஒரு தள்ளு தள்ளிட்டு அவர்த்த நாங்க நிற்கிறோம். இது தவறு, இது அநியாயம். அப்ப இந்த அளவுக்கு இந்த அநியாயங்கள் வகைப்படுத்தப்படுகின்றன கண்ணியத்துக்குரியவர்களே. அந்த அடிப்படையில் தான் ஒரு கணவன் ஒரு மனைவிக்கிடையிலே இது போன்ற தவறுகள் என்று அதிகமாக நடைபெற்று வருகின்றன. இது நடக்கக்கூடாது. நாம் ஒவ்வொருவரும் செய்த தவறுகளை தவறுதானா என்பதை எப்படி எடை போடுவது, அதை மார்க்க அறிவை அடைந்த பின்னால் தான் அது சாத்தியப்படுகிறது. ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் கடமை இருக்குது, கல்யாணம் முடிச்சு போற மகனுக்கும் மகளுக்கும் புத்தி சொல்லணும். எப்படி சொல்லணும், என்ன புத்தி, கல்யாணம் முடிச்சிட்டு ஒரு மாப்பிள்ளிட்ட போறாய், அந்த கணவனோடு நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கணவனோடு நீ செய்ய வேண்டிய கடமைகள் ஹக்குகள் என்ன, இதெல்லாம் சொல்லணும். சொல்லிப்படுவா பொம்பளை புள்ள ஊட்ட விட்டு போவக்கல, இஸ்லாமிய ஒரு கண்ணோட்டத்திலே உங்களோட மகள் கணவனோடு வாழக்கூடிய முறை அவளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறா. எதை சொல்லாட்டி ஒன்றை சொல்லிடுவாங்க, போறது சரி அவசரப்பட்டு பிள்ளைய பிள்ளையே பெற்றுறாரு அதை சொல்லிடுவாங்க, அதுல மட்டும் அவசரப்பட்டுறாரு. இது என்ன புத்தியா, இது நபிவழிக்கு துரோகம், நபிவழிக்கு மாற்றமான ஒரு சிந்தனை. எந்த பெற்றோராவது தனது மகனை கூப்பிட்டு, மகனே இங்க வா, நீ சொருக்கத்துக்கு போகணும் எனக்கு ஆசை, நீ ஒரு பெண்ணை முடிக்கப் போகிறாய், அவளை நான் எந்த மகளை போலதான் பார்க்கிறேன், நீ அவளுக்கு எந்த அநியாயத்தையும் செய்துவிடக் கூடாது, நீ ஒரு கணவனாக இருக்கின்ற காலத்திலே இப்படி இப்படித்தான் நடக்க வேண்டும், ஏன் உன்னை நான் குடும்ப வாழ்க்கையில் அநீதம் செய்து நரகத்தில் பார்க்க நான் விரும்பல, நீ உன்ற மனைவிக்கு நல்லது செய்து சொருக்கத்தில் ஈக்கோனும் என்கிறதுக்காக எந்த தகப்பனாவது தனது மகனை கல்யாணம் முடிக்க போற பிள்ளையை கூப்பிட்டு இப்படி ஒரு புத்தி சொல்லி இருப்போமா கண்ணியத்துக்குரியவர்களே. மார்க்க தெளிவுக்கு பின்னால் தான் சகல விடயங்களும் சாத்தியப்படுகிறது. ஆனால் தெளிவில்லாமல் மார்க்கத்தை விளங்காமல் அது குடும்ப வாழ்க்கை அல்ல எந்த விடயத்தில் இறங்கினாலும் அதில் அவர் தோல்வியையும் நஷ்டத்தையும் தான் காணுவார். வியாபாரத்துக்கு வந்திருந்தார் உமர் ரஃபியல்லான் அவர்களுடைய காலத்திலே ஒரு மனிதர், கடையை திறந்தாரு பஜாருக்கு வந்து, இன்றைக்கு அப்படித்தானே, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு 50 லட்சம் காசு சேர்ந்துட்டா 1 கோடி ரூபாய் சேர்ந்துட்டா உடனே டவுன்ல கடையை திறந்தாச்சு. அப்படி திறந்தார் ஒருத்தர், உமர் ரஃபியல்லான் அவர்கள் கேட்டார்கள், வாங்க ஹலால் ஹராத்த படிச்சுட்டீங்களா, இல்ல, வியாபாரத்துடைய சட்டத்திட்டங்களை விளங்கினீர்களா, இல்ல, சொன்னாங்க மூடுங்க கடையை மூடுங்க, போயிட்டு ஹலால் ஹராத்த வியாபாரம் செய்யற சட்டத்திட்டங்களை படிச்சுட்டு வந்து கடையை செய்யும், இல்லாட்டி இதே கடை உங்களை நரகத்தை கூட்டிட்டு போயிடும். மார்க்க தெளிவில்லாமல் செய்கின்ற எந்த காரியங்களும் அதிலே மனிதன் தான் அறியாமல் நஷ்டத்தையும் அநீதத்தையும் செய்து விடுகிறார். எனவே குடும்ப வாழ்க்கையில ஒரு தெளிவு வேண்டும். இந்த தெளிவு இன்னைக்கு மாப்பிள்ளைகிட்டையும் இல்ல, மணமகளுக்கிட்டையும் இல்ல. அதனால கல்யாணம் முடிச்சு ரெண்டு மூன்று மாதம் போகும்போது ஒருத்தருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளாமல் நடக்கிற நிக்காக விட அதிகமா தலாக்கு தான் நடந்து கொண்டு நிக்காக விட உங்களோட பகுதி காலியானத்தில் போய் கேளுங்க, எத்தனை பிரச்சனைகள் பதியப்பட்டிருக்கு, எத்தனை தலாக்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை நீங்கள் பார்த்தால் உண்மை நிலையை விளங்கிக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில் பெண்கள் மீது ஒரு கடமை இருக்கிறது, எனது கணவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், உங்களோட கடமைகளை விளங்குங்க. என்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், பெண்கள் தனது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் புரிந்து கொண்டால், சரியாக விளங்கிக் கொண்டால், லஜாயத்தில் மர்அத்து தம்ஸஹுல் குபார அன் கதமை ஜௌஜிஹா பிஹத்தை வஜ்ஹிஹா சொல்றாங்க. ஒரு மனைவி தனது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர புரிந்து கொண்டால், சரிவர புரிந்து கொண்டால், மார்க்க அறிவை அடைந்து கொண்டால், கணவனுக்குரிய ஹக்குகளை அவள் விளங்கிக் கொண்டால் என்ன செய்வாள் தெரியுமா, கணவன் வீட்டுக்கு வருகின்ற போது பாப்பிஸாக மாறுவாள். பாப்பிஸ் என்ன செய்து அவர் வெளியிலிருந்து பூசி கொண்டு வர தூசிகளை அந்த பாப்பிஸ் தொடக்கிது, நஜீச பாப்பிஸ் தொடக்கிது, அழுக்குகளை அந்த பாப்பிஸ் தொடக்கிது, நாட்டத்தை அசுத்தத்தை அந்த பாப்பிஸ் தொடக்கிது. ஒரு பெண் தனது மனை கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர புரிந்து கொண்டால் அவ தன்னுடைய உடுப்பாடு அல்ல, தன்னுடைய அழகு நிறைந்த இந்த முகத்தினால், இரண்டு கன்னங்களினால் கணவனுடைய காலை நக்கி நக்கி, தூசியை துடைத்து ரகீசை நக்கி அவனுடைய காலை பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி துடைத்து வெண்ணிறமாக ஆக்குவாள் என்கின்ற கருத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார். ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விளங்கிட்டா கணவன் காலுக்கு கீழே அவ இருப்பார், அவருடைய காலை நக்கிறதும் துடைக்கிறதும் அவருக்கு வேலையா போயிடும். இவ்வளவு பாரிய கடமைகள் ஒரு மனைவிக்கு கணவன் புறத்திலிருந்து இருக்கத்தான் செய்கிறது. கல்யாணம் முடிக்கும் வரைக்கும் தான் உம்மாவும் பாப்பாவும், கல்யாணத்தை முடிச்சுட்டா அங்கால தாய் தகப்பனுங்கிறத மறந்துடும். உங்களுக்கு இனி எல்லாமே உங்கள் கணவன் தான், எல்லாம் அவங்களோட கணவன் தான். நீங்கள் அந்த பிரிஃபரன்ஸ் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், உங்களுடைய வாப்பாவுக்கு இல்ல, உங்களுடைய உண்மாவுக்கு இல்ல, உங்களுடைய கணவனுக்குத்தான். அன்னைக்கு ஒருத்தர் போன்ல கேட்டாரு, பிற முந்தநாள் என்ற உம்மா ஒன்ற சொல்றாங்க, அதே நேரத்தில் என் கணவன் இன்னொன்ற சொல்றாரு, நான் உம்மட மனசையும் முடிக்க கூடாது கணவனையும் பார்த்துக் கொள்ளணும், யார் சொல்றத கேட்கிறது, உம்மா ஒன்றை சொல்றா கணவன் ஒன்றை சொல்றாரு. இப்பொழுது நீங்கள் மனைவியாக இருக்கின்ற போது உம்மாவாப்பட கதைங்கில்லை, உங்களோட கணவன் தான் உங்களுக்கு கணவனும் உங்களுக்கு தாயும் உங்களுக்கு தகப்பனும் என்பதை உறுதியாக பெண்கள் சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு தான் உங்களோட வீடுகளில், நீங்க வீடுகளில் நீங்க தொழுது கொண்டிருக்கிறீங்க, பரலான தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறீர்கள், நபிலான வணக்கங்களை அந்த சுண்ணத்தான தொழுகைகளை தொட நேருங்கின்ற போது கணவனும் வீட்டில் இருந்தால் கணவனுடைய அனுமதி உங்களுக்கு தேவை. நபிலான வணக்கங்களை நிறைவேற்ற கணவன் அனுமதி, கணவன் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கிறார், மனைவி நோன்போடு இருக்கிறார், சுண்ணத்தான நோன்பு இல்லை முடியாது, கணவனுடைய அனுமதி இல்லாமல் கணவன் வீட்டில் இருக்கின்ற போது அவருடைய திருப்தி இல்லாமல் நீங்கள் நோன்பு நோக்கது ஹராம். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவேதான் இந்த அளவு தூரத்துக்கு பெண்கள் தங்களுடைய கணவனின் கடமைகளை யோசிக்க வேண்டும். கணவன் வீட்டில் இருக்கின்ற போது சில பெண்கள் இபாதத்திலே ஏற்பட்ட பக்குவம், சரியான இபாதத் நுகர தொழுது தீப்பா, கணவன் வாராது, சலாம் கொடுத்த மட்டும் சரவை தொழுதுட்டு இப்ப சொல்றாரு சாப்பாடு போட்டுட்டாங்க என்ன சொல்லுவா, நான் சுண்ண தொழுகிறேன் நீ கொஞ்சம் பார்த்து போட்டு சொல்லுங்க, நீங்க சொல்ல முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இவர்கள் தங்களுடைய கடமைகளை அல்லாவுக்கு நிறைவேற்றிய கடமைகளை முன்ன பின்ன ஆக்கிட்டு கணவனுடைய தேவைகளில் இவர்கள் ஈடுபட வேண்டும். இது அன்றைக்கு இன்று வரைக்கும் ரசூல் இஸ்லாம் காட்டித் தருகின்ற ஒரு முன்மாதிரி. நபிலான வணக்கங்களை கணவன் இருக்கின்ற போது அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. ராபியா அதவியா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணு கூட தஹஜ்ஜுதுக்கு எழும்புவாங்க. ஒரு தக்வா உள்ள ஒரு பெண் தஹஜ்ஜுதுக்கு எழுந்ததோடு கணவனிடத்தில் ஒரு அனுமதி கேட்பாங்க. என்ன தெரியுமா, என்னால உங்களுக்கு ஏதும் நடக்க வேண்டியிருக்கிறதா, அல்லது நான் தஹஜ்ஜுத் தொழுது விட்டு வரவா? ஏன், நபிலான வணக்கம். கணவனுக்கு இந்த மனைவி மீத ஒரு தேவை இருக்கும் போது இவள் அல்லாஹ்வை வணங்கி எந்த பிரயோசனமும் கிடையாது. பரல தெளிவத்துக்கு கேட்க தேவையில்ல, நபிலான வணக்கங்களுக்கு கேட்கும். ஆனா இதே நேரத்தில் வாப்பா வீட்டில் இருந்தா வாப்பாட்ட கேட்டு சின்ன சொல்ல தேவையில்லை, வாப்பாட்ட கேட்டுட்டு நோன்பு பிடிக்கணும் என்று இல்லை. இது கணவனோடு உள்ள ஒரு கடமை. இதிலே விளங்குது எங்களுக்கு, பெற்றோர்களை விடவும் ஒரு பெண்ணுக்கு தனது கணவன் தான், கணவனுக்கு தான் அவள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு தகவலை இதில் நாம் புரிந்து கொள்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, சில பெண்கள் அமலிலே கொண்ட ஆசை ஆர்வத்தினால் கணவன் ஹத்தையில உதாசீனம் பண்றாங்க. அவரோடு தீய ஊட்டி கேட்டாலும் கொஞ்சம் எரியுங்க, இப்ப வேணும் சொல்லுறேன், கொஞ்சம் எரிய சின்ன சொல்லிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் எரிஞ்சலை அஞ்சு நிமிஷத்துல குர்ஆன் முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்லி இபாதத்துகளை காட்டுகிறார்கள். மிகப்பெரிய ஒரு சேவை முன்னாலே வந்து நிற்கின்ற போது அல்லாஹ்வுக்கு செய்கின்ற வணக்கங்களை இவர்கள் முன்னுரிமைப்படுத்துகின்றார்கள். இல்லை, ஒரு மனைவி உண்மையிலே அல்லாஹ் கூட விட்டு வைக்கிறான். அல்லாஹ் கூட சொல்றான், எனக்கு புறவு தொழுதுக்கோ, குர்ஆனை எனக்காக நீ புறவு ஓதிக்கோ, உன் கணவனுக்க நீ எனக்காக நீ நோம்ப வேறொரு நாள் பிடி, இன்றைக்கு உன் கணவனுக்க நீ சுண்ணத்து எனக்காக தொழுகிறது, அதை கொஞ்சம் லேட்டாகி தொழு, வந்திருக்கிற கணவனை கவனிச்சுக்கோ என்று அல்லாஹ்வுத்தாலா தனக்கு செய்ய வேண்டிய இபாதத்துக்களை கணவனை கவனிப்பதற்காக சிப்பொருவாக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அளவுக்கு பெண்கள் இந்த விஷயத்துல கவனம் எடுக்கணும். பெண்கள் பொதுவாக திருமணம் முடித்து போக போற பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டல் பெற்றோர்களால கொடுக்கப்பட வேண்டும். குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வழிகாட்டல் எப்படி பிள்ளைகளுக்கு அதிகமாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒன்றுதான், நீ போறது சரி, கணவனிடத்துல வாயடிக்காது. இது கட்டாயம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பாடம், வாயடிக்காது. இது நான் சொல்லல, முன்னைய வரலாறுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு காட்டரணி கல்யாணம் முடிச்சு முதல் இரவு மனைவியை உட்கார வச்சுட்டு அவர் சொல்றாரு, ஒரு கவிதை வடிவத்தில் சொல்றாரு, ஹுதில் ஆஃப்வ மின்னி. அவர் சொல்றாரு, ஹுதில் ஆஃப்வ மின்னி, நான் ஏதோ ஒரு பிழை செய்து விட்டால் என்ன மூஞ்சில பாயாது, பிழை செஞ்சுட்டா மூஞ்சில பாயவா, என்னை மன்னிச்சுக்கோ, என்னை மன்னிச்சவரு குற்றம் பிடிக்காது, சூடாகாதே, அப்பதான் எனக்கும் உனக்கும் நீண்ட காலம் அன்பாக வாழலாம், முஹப்பத்தாக வாழலாம். வாழடிக்கிறாரே சொல்றாரு, வாழவே இல்லை, நிக்காக மட்டும்தான் முடிஞ்சு மனைவியை பார்க்கறதோட சொல்றாரு, எனக்கும் உனக்கும் அன்பு முஹப்பத்து நேசம் பாசம் நீடிக்க வேண்டுமா, நான் குறைகளை செய்கின்ற போது தவறுகளை செய்கின்ற போது வாழடிக்காதே, என்னை மன்னித்து விடு என்று சொல்லிட்டு புறவு சொல்றாரு, வலா தன்ஸிபி தீ வக்தில் ஹீன அக்தபு, நான் கோபப்பட்டிருக்கின்ற போது எனக்கு சூடாகி இருக்கின்ற போது நீ என்னோடு பேச வராது, என்ன பேசுவார், மாப்பிள்ள சூடாவி தீக்க கூட நீங்க பேச போவார். அவர் சூடாவி தீப்பார், சூடாவி முத்தத்தில் வைக்கிறாரு, சூட்டில் வைக்கிறாரு, என்னமோ உள்ள சூட்டில் வைக்கிறாரு. ஊராக்கள் யாரு பேசினாலும் சூட்ட மறந்துட்டு பேசுவாரு. ஆனா நீங்க பேசுனீங்க, நீ முடிப்போ கோபம் வந்துடும். கோபத்தை காட்டல் ஏசி மனைவியோட தானே, திருப்பி ஏச மாட்டாதானே, திருப்பி ஏச மாட்டான், எப்பயும் ஏசி வாங்கித்தான் பழக்கம். அதனால அவர் கோபப்பட்டிருக்கும் போது நீ பேசாரு. இது அன்றைக்கு காட்டரவியே சொல்லிக் கொடுக்கிறாரு தன்னுடைய மனைவிக்கு. இது உண்மையில் இஸ்லாம் அங்கீகரித்த ஒரு புத்திமதி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவுலா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கும் இதைத்தான் படிச்சு கொடுத்தாங்க. ஹவுலாட்ட சொன்னாங்க, உன்னோட ஹஸ்பண்ட் அவருக்கு இப்ப வயசு போயிருச்சு, அவருக்கு அடிக்கடி சூடாகுற, நீ சூடாகிற நேரம் வாய் அடிக்கவா, நீ அவரை கோபித்துக் கொண்டிருக்கிற நேரம் பேச போவார். இன்னைக்கு சில வீடுகள்ல நாலு நாணமா இருந்துச்சா அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க, நீ பயப்படாது, நீ வாயாடி, நான் ஜெயிக்கிறோம், மல மாதிரி நிற்கிறோம், அந்த இறங்குவோம் அடுத்த நிமிஷம். இதா சொல்லிக் கொடுக்கிறது இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே, வாயடிக்கிறது கட்டித்தனம் இல்ல, பொறுமையை கையாளுவது, நபிவழியை பேணுவது, பண்பாக நடப்பது, கட்டுப்பட்டு போவது, இதுதான் அந்த பெண்ணுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பெருமதியானதாக இருக்கு. இஸ்லாமிய வழிகாட்டல்கள் இந்த பெண்களுக்கு சொல்லப்பட வேண்டும். எந்த அளவுக்கு சில வேளை கணவன் கோபப்பட்டு சூடாகி தீப்பார், கோபத்தில் வைப்பார், கோபத்தில் வைக்கும் போது அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, சில பிழைகளை செய்து கொண்டிருப்பார், சில விஷயங்களை ரோமா பேசுவார், ரோமா பேசுவார். அவர் பேசுறது பிழைந்து விளங்குது. அவர் சொல்றாரு அஞ்சும் அஞ்சும் பதினொன்று, உதாரணத்துக்கு சரி சூடாயிட்டு நினைக்கிறார், நீங்க இப்ப பத்துன்னு சொல்ல போவார். இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிற புத்திமதியா இருக்கிறார். அவர் சூட்டில் இருக்கிறார், ரோமா பேசுறார், பிழைய பேசுறார், நீங்க திருத்த போவார். நான் பிடிச்ச மக்களுக்கு மூணு கால் இருந்துட்டு போவது, மூணு காலா இதுதான் உங்களோட பதில். அவர் கோபப்பட்டிருக்கும் போது இஸ்லாமிய ஒரு பெண் அவ அணுக வேண்டிய முறைகளை இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறது எப்படி தெரியுமா, நீங்க மன்னிப்பு கேளுங்க. யாரு யாரு தவறு செஞ்ச மன்னிப்பு கேட்க, நான் தவறா செஞ்சேன், நான் பிழைய செஞ்சேன், அவரே பிழைய செஞ்சுட்டு நாம் போய் மன்னிப்பு கேட்கலாம். பெண்களை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா, சொர்க்கத்துக்கு போகணுமா, சொர்க்கத்தில் இருக்கிற பெண்களை யாரு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, பலா யார ரசூலல்லா, அல்லாவுடைய ரசூலை கட்டாயம் அறிவிச்சுட்டாங்க, சொர்க்கத்தில் இருக்கிற பொம்புலகள் யாரு? அதுல முதலாவது சொன்னாங்க ரசூலல்லா, அல் வதூது, கணவனோட இறக்கம் வைப்பான், சரியான இறக்கம் கணவனோட. இந்த இறக்கம் உங்களோட கணவனை பத்தி உங்கள்ட்ட இருக்கிறான்னு பார்த்துக்கொள்ளுங்க, இருந்தா நீங்க சொர்க்கவாரு, அது உண்டு. அதிகமா இறக்கம் வைப்பா. அடுத்தது அல் வலூது, வலூதுண்டா அதிகமாக பபா கிடைக்கிற அந்த அந்த தகுதி அவட்ட இருக்கும், அதிகமா புள்ள பெறக்கூடிய அந்த கண்டிஷன் எல்லாம் வைக்கும். இது சொர்க்கத்துக்கு போற பெண்ணுக்குரிய அடையாளம். இன்னைக்கு அதுலையும் நிறைய நாங்க விரும்புறது குழந்தை பெறுவதை அந்நியவர்கள் மட்டுமில்ல, யூதர்கள் மட்டுமில்ல, நாங்களே எங்களுக்கு அந்த பாக்கியத்தை விரும்புறதில்லை. அதை தடை செய்வதற்காக பல மருந்துகளையும் மாத்திரைகளையும் பல இன்ஜெக்ஷன்களையும் பண்ணுகின்றோம். ஏ புள்ளைய கல்யாணம் முடிச்சி மாப்பிள்ளையோட வீட்டுக்கு அனுப்பக்குள்ளே மூணு மாசம் இன்ஜெக்ஷனை குத்தி தான் அனுப்புறேன். மூணு மாசத்துக்கு பாபா நினைச்சும் வரப்படாத, எவ்வளவு கவனமா இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், குழந்தை பெறுகின்ற தகமை உள்ளவள் சுவர்க்கவாதி. கண்ணியத்துக்குரியவர்களே, சிலவங்க கஷ்டப்பட்டு ரெண்டு புள்ளைய பெற்றுட்டு அதுக்கு கவிதை பேசுற, நாம் இருவர் நமக்கு இருவர், நாங்க ரெண்டு பேர் எங்களுக்கு ரெண்டு பேர் என்று அவர் பெருமை பேசுறார்.
ஏன் அது தங்கள போகாது, மிச்சம் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள கூடாது. பிள்ளைகள் பெறுவது ஒரு வழக்கம், அவர்களை எழுத்தம் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பது ஒரு வழக்கம். இதுக்கெல்லாம் தவறு இருக்குது, இதுக்கெல்லாம் பெரிய நன்மைகள் இருக்கிறது. ஒரு பெண் குழந்தையை சுமந்து கொண்டிருக்கும் நிலையில், வயிற்றிலே குழந்தையை சுமந்து கொண்டிருக்கும் நிலையில் மரணம் வந்தால் அவளுக்கு நல்ல மரணத்துக்கான அடையாளம் என்று சொன்னார்கள். நல்ல மௌத்துக்கான அடையாளம், குழந்தை பெறக்கூடிய தகுதி ஒரு பெண்ணுக்கு இருப்பது சொர்க்க வாழ்க்கான அடையாளம். அதை கூட்டிக் கொள்ளும் தலைவர் சொன்னார்கள், நீங்கள் ஒரு குழந்தையை பெறுவது எனக்கு போடுகின்ற ஒரு ஓட்டு. அஞ்சு பிள்ளையா, எனக்கு அஞ்சு ஓட்டு போட்டுட்டீங்க. மற்ற நபிமார்களை விட நான் பெருமை அடிப்பதற்கு எனக்கு அஞ்சு ஓட்டு கூடிருச்சு. எங்களுக்கு விருப்பமான அரசியல் தலைவர்களுக்காக நாம் எத்தனை கள்ள ஓட்டுகளை போட்டு பெருமை அடிக்கின்றோம். அஞ்சு ஓட்டு போட்டேன், பத்து ஓட்டு போட்டேன், பெருமையா சொல்றோம். நாம் பெறுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பத்துக்கு போடுகின்ற, அவர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு ஓட்டு. எனவே நாம் இருவர் நமக்கிருவர், அது இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை, அது கூட பரவாயில்லை. சிலவங்க இன்னொரு படி மேல போயிட்டு சொல்றாங்க, நாமே குழந்தை, நமக்கேன் குழந்தை, நாங்களே புள்ளகள், எங்களுக்கு எதுக்கு புள்ளகள். நான் கேட்கிறேன், உங்களுக்கு எதுக்கு கல்யாணம், சின்ன பிள்ளையா? கணியத்துக்குரியவர்களே, இது சொற்கவாதிகளான பெண்களுக்குரிய அடையாளம். கணவனோடு இரக்கமாக நடந்து கொள்வது, அதிகமான குழந்தைகளை பெற்றெடுப்பது. அடுத்ததாக சொன்னாங்க, ஒரு பெண் அவளுக்கு கோபம் வந்து விட்டது, அவ சூடாவிட்டா, பொம்பளை கோபம் வந்துருச்சு, அல்லது இலையா அந்த கணவனாலே இவற்றி என்னமோ ஒரு பாதிப்பு நடந்துருச்சு, அவ வலிபகுஹா அல்லது இவளுடைய கணவனுக்கு கோபம் வந்துருச்சு. இந்த மூன்று கட்டத்திலையும் பாருங்க, ஒரு சொற்கவாதியான பெண் என்ன செய்வான், கணவனிடத்தில் ஓடி போயிட்டு அவரோட கையில இவரோட கைய வச்சு கொண்டு சொல்லுவா, லாக்கு தகையிலோ ஹத்தா, நீங்க என்னோட திருப்தி காணுகின்ற வரையிலே நான் சின்ன குடிக்க சந்தோஷமா இருக்க மாட்டேன். உங்களோட சந்தோஷமா என்னோட சந்தோஷம், உங்களுக்கு கோபமா எனக்கு திருப்தி இல்லை என்று சொல்லி அந்த கணவனிடத்திலே போய் மன்னிப்பு கேட்பாள். இது சொர்க்கவாதி பெண்ணுக்குரியாள். யார் செஞ்சது தவறு, யாரு அவரது தவறு, அவருக்கு கோபம் வந்துருச்சு, அவர் சிலையில் இருக்கிறாரு, அவர் தவறில் இருக்கிறாரு. நீங்க சொர்க்கவாதியான பெண்ணாக இருந்தால் அவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். நீங்க என்னோட நல்லா இருங்க, நீங்க என்னோட பேசிக் கொண்டீங்க, என்னோட திருச்சி கலைச்சு கொண்டீங்க, இல்லண்டா நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன், தூங்க மாட்டேன், தலைவாட மாட்டேன், சும்மா போட மாட்டேன், பவுடர் பூட்ட மாட்டேன், சின்ன குடிக்க மாட்டேன், சந்தோஷம் அழிக்கவே மாட்டேன் என்று அவருடைய அன்பை அடைவதற்காக போராடுவாள் சொர்க்கவாதி பெண். இதை சொல்லிக் கொடுக்கும், விட்டு கொடுக்காது, நீ விட்டு கொடுக்காது, வாயாடி, நாங்க இருக்கிறோம் பின்னுக்கு என்ன வந்தா, விடமாட்டோம், விடமாட்டோம், காலியாரன் கடை மச்சம்னா விடமாட்டோம், நீ பயப்படாதே, இதெல்லாம் சொல்ற புத்தி. இது ரசூலுல்லாஹ்வுடைய புத்திக்கு எதிரான ஒரு புத்தி, இது நரகத்துக்கு அனுப்புற புத்தி இது. கணியத்துக்குரியவர்களே, எனவே இந்த விடயத்தில் எங்கட பெண்மணிகளுடைய விடயத்தில் நாங்க கவனம் எடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. சிலது இவ்வளவு விட்டுறல, கல்யாணம் முடிச்சுட்டு போனாலும் நீங்க என்ன விட்டதுக்கு எவ்வளவு வாப்பா என்னோட மாட்டாரு, என்ன வாப்பா என்ன விட்டுறல, என்னோட அப்படி எங்கட வாப்பா அங்க வயசு வாப்பா தான் கழிச்சிருக்கிறது. சில கணவன்மாருக்கு இது பிடிக்காது, நீங்க உங்களை வாப்பட வல்லல அவர்கிட்ட முன்னுக்கு பாட்டுறது அவருக்கு விருப்பம் இல்லை, நீங்க உங்களை நானாவோ உங்களை வச்சியோட மாமிய பேசுறது அவருக்கு விருப்பம் இல்லை. அவரை புகழ் பாடுங்கள், அவரை பற்றி புகழுங்க, கணவனை பற்றி பேசுங்க, அவர் விரும்பாத கலைகளை கலைக்காதீர்கள். இதுதான் கணவனுக்கு செய்கின்ற கடமை, சொர்க்கத்துக்கு போற பெண்ணுக்குரிய அடையாளம் என்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லி கொடுக்கணும், போற பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு கட்டுப்படு, மாப்பிள்ளை கட்டுப்படு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தக்வாவுக்கு பின்னால ஒரு மூமினுக்குரிய பிரயோஜனம் என்ன தெரியுமா, மின் ஜௌஜத்தின் சாலிஹா, ஒரு சாலிஹான மனைவி. தக்வாவுக்கு பின்னால ஒருத்தருக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம் பணம் இல்லை, சாலிஹான மனைவி.
தக்குவாக்கு பின்னால கிடைச்ச பாக்கி. இப்படி ஒன்று கிடைச்சிட்ட தக்குவா, அல்ஹம்துலில்லா எனக்கு தக்குவா இருக்கிறது, ஒரு சாலிஹான மனைவி இருக்கிறான்னு சொன்னா மிகப்பெரிய இரண்டு பாக்கியங்கள் அவருக்கு கிடைச்சிருக்கு. சாலிஹான மனைவிக்கு என்ன அடையாளம்? சாலிஹான மனைவிக்கு என்ன அடையாளம்? இன் அமரஹா அத்தாஅத்ஹு, இவரே சொன்னா உடனே அவர் செய்வா, அதுதான் சாலிஹான மனைவிக்கு அடையாளம். சொன்னால் உடனடியாக செய்வாள். இவரே அவரை பார்த்தாலே இவருக்கு சந்தோஷம், பார்த்தா சந்தோஷம், மனைவியை பார்க்கறதுல ஒரு சந்தோஷம், மனைவியை பார்க்கறதுல ஒரு சிரிப்பு, மனைவியை பார்க்கறதுல ஒரு இன்பம். அப்ப அப்படி இருக்கணும். தன்னுடைய கணவன் தன்னை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறா அவர் மனைவி மாதிரி இருக்கணும். அவருக்கு எங்களை பார்க்கிறதுல அவருடைய உள்ளத்திலே உள்ள சுமைகள் எல்லாம் இறங்கி விடுகிறது. அவர் எங்களை பார்க்கிறதுல அவருடைய கவலை எல்லாம் போய்விடுகிறது. கோபத்தோடு வருகிறார், எங்களை பார்க்கிறதோ தணிஞ்சு போறாரு, ஆத்திரமா இருக்கிறாரு, எங்களை பார்க்கிறதோ மகிழ்ச்சி அடைகிறார், முகம் வாடி போய் இருக்கிறது. என்னை பார்த்ததோடு சூரிய காந்தியை போல நான் விருந்து விடுகிறேன், அவருடைய முகம் மறந்து விடுகிறது. இப்படிய ஒரு பெண்ணும் தனது கணவனை பார்க்கின்றதோடு சந்தோஷப்படுத்தக்கூடியவளாக தன்னை மாற்ற வேண்டும். இந்த நிலைமை இல்லைண்டா நீங்க உங்க கணவனுக்கு அநியாயம் செய்றீங்க, அநியாயம் செய்றீங்க. பார்த்தா சந்தோஷம் வாரன்னா அதுல இன்னொரு செய்தி, பெண்கள் கணவனுக்கு முன்னால அழகாய்க்கோ, அழகாய்க்கோ, நல்ல அழகான ஆடைகளை உடுக்க வேண்டும், மெல்லிய ஆடைகளை உடுக்க வேண்டும். அந்நியவர்களுக்கு முன்னால் தன்னை மறைக்க வேண்டும். கணவனுக்கு முன்னால் நெருக்கமான, இறுக்கமான, சித்தான, கட்டையான, கவர்ச்சியான, அவரை கவர்ந்து இழுக்கக்கூடிய இது போன்ற ஆடைகளை உடுக்க வேண்டும். இது கணவனோடு இருக்கும் போது. யாருதான் கண்டுபிடிச்சோ இந்த ஹவுஸ் கோட் ஒன்று, எல்லாத்துக்கும் அதுதான் ஊடு கூட்டவும் ஹவுஸ் கோட், அதே ஊட்டை கூட்டிட்டு தான் டை டாய்லெட்டை கழுவுற ஹவுஸ் கோட்ல, அதே ஹவுஸ் கோட்டை கொடுத்துட்டு தான் வைப்பர் எடுத்துட்டு உறையிற ஊடு வழிய முத்தத்தை கூட்டுறதும் அந்த ஹவுஸ் கோட்டோட, சோறாக்குறதும் அதை போட்டுட்டு, கறியாக்குறதும் அதை போட்டுட்டு, இறச்சாணமும் அதுல, சம்பளம் அதுல, செமனும் அதுல, செட்டிஸ்துண்டும் அதுல, தோசை கூத்துற மாவம் அந்த ஹவுஸ் கோட்ல, எல்லாம் அதோட தான். இவர் வந்தா அதோட தான் கை நிற்கிற, வாங்கோ வாங்கோ, அத மறந்து ஹவுஸ் கோட் வாழ்க்கைய. கணேசக்கூடியவர்களே, செலவங்க உடுக்கிற ஹவுஸ் கோட்டு கலட்டி வச்சு அப்படி நிற்கும் புலாம. எப்படி இதை உடுத்துட்டு கணவனுக்கு முன்னால இருந்தார்? இந்த கணவனை நாம் கவர வேண்டும், கணவனை நாம் எங்கள் பக்கம் அவரை கவர்ந்து இழுக்க வேண்டும். இந்த கவர்ச்சி சொந்த மனைவி கிட்ட இன்றைக்கு இல்லை. ஏன்? கணவனுக்கு முன்னால தன்னை சோதிக்கவே கிடையாது. அவர் பஜார்ல இருக்கிறவர், கடையில் இருக்கிறவர், ரோட்டில் இருக்கிறவர். எத்தனையோ பெண்கள் ரோட்டுக்கு தன்னை அழகுபடுத்திக் கொண்டு வாசங்களை பூசிக்கொண்டு இவர்த கடைக்கு வாராங்க, கெசியலுக்கு வாராங்க, சல்லியை கொடுக்கறாங்க, எடுக்கிறாங்க. அவ பூசின அத்தர் வாசம் அடிக்குது, அவரை சென்ட் அத்தர் வாசம் அடிக்குது, அவரோட அழகான கவர்ச்சியான கவுன் எல்லாம் உடுத்துக்கொண்டு கடைக்குள்ள வாரா, வியாபாரஸ்தலங்களுக்குள்ள வாரா. எத்தனையோ பெண்களை இவர் பார்க்கிறார். எப்படி? ஹவுஸ் போட்டோட இல்ல, ரொம்ப அழகா பார்க்கிறார். பஜாருக்கு எப்படி வருவாங்க பெண்கள்? எவ்வளவு அழகா பார்க்கிறாரு! எத்தனையோ அழகான பெண்களை பார்த்த இவரு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தா இவன் இந்த ஹவுஸ் கோட்டோட நின்றா என்ன நினைப்பாரு? திருப்பியும் கடைக்கே போயிருவோமா? அங்க நல்லா எல்லாம் உடுத்துட்டு வராங்களே. எனவே ஆண்களுடைய சிந்தனை வேறு பெண்கள் பக்கம் போக விடாமல் இருப்பதற்கு பெண்கள் தான் பொறுப்பு. அவர் வார நேரத்தை விளங்குங்க, வார நேரத்தை விளங்குங்க. எத்தனை மணிக்கு வருவார் என்ற கவனமா இருங்க. நீங்க வேண்டியத்தை ஓடுங்க. அவர் இல்லாத நேரத்தில் அவர் வந்துட்டா நீங்க அழகா மட்டும்தான் இருக்கணும், அழகா மட்டும்தான் இருக்கணும், அசிங்கமா இருக்கப்படாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, அவர் வார நேரத்தில் கவனமா இருங்க. 8 மணிக்கு வருவாரா,
உங்க அனைத்து வேலைகளையும் ஏழு மணிக்கே முடிச்சிருங்க. அழகா உடுத்துட்டு வியர்வை நாற்றங்களை தொலைத்து நல்ல வாசங்களோடு கவர்ச்சியான கவர்ச்சியான, ஏன் எத்தனையோ 99 100 பொம்பளைய பார்த்துட்டு தான் வர உங்கள்கிட்ட. பகல் முழுக்க காலையிலே வீட்டை விட்டு சென்றதிலிருந்து பஜாரிலே எத்தனையோ பெண்களுக்கு மேல பெண்களை, எத்தனையோ அழகிகளுக்கு மேல அழகிகளை எல்லாம் பார்த்து விட்டு தான் உங்களிடம் வருகிறார். 100 பொம்பளையை பார்த்திருந்தா நீங்க 101வதாக உங்களை அழகோடு வைத்திருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு கடமை உண்டு. எனவே பெண்கள் இந்த விடயத்தில் கவனக்குறைவாக இருக்கிறாங்க. அதனால ஆண்களுடைய சிந்தனைகள் திணறிப்போகுது. தனது மனைவி மீது அவருக்கு இன்பம் குறைகின்றது, தேவை குறைகின்றது. ஏன் அவர் எப்பவுமே அந்த ஹவுஸ் போட்டோடுதானே அவர் அங்க போனா என்னதான் பாக்கியலும். ஏன் ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, நீங்கள் நீண்ட பிரயாணங்கள் போனால் இரவிலே நடுநிசியிலே ஜாமத்திலே கரையை கட்டி வீட்டுக்கு போகாதீர்கள். ஏன் பல காரணங்கள். அதுல ஒன்று, ராவ் 12 மணிக்கு சவுதியிலிருந்து அறிவிக்காம வந்து இறங்குறீங்க, கதவை தட்டினா அவ எப்படி இருப்பா? 12 தூங்கி எழும்பி தலைமுடிகள் எப்படி இருக்கும், கண் எப்படி இருக்கும், வாய் எப்படி இருக்கும்? இதோட நீங்க ஆசையோட வாரிங்க, உங்க மனைவிய பார்க்கணும். 2 மாசத்துக்கு பிறகோ 4 வருஷத்துக்கு பிறகோ வாரிங்க. அறிவிக்காம சிலர் வந்து இறங்குகிறார்கள். 12 மணிக்கு 1 மணிக்கு கதவை தட்டி அவ வந்து திறந்தா அவர் யோசிப்பார், என் வீட்டுக்கு வந்திருக்கிறேனா, மையவாடிக்கு போயிருக்கிறேனா, மனிதனை பார்க்கிறேனா, ஜிம்மை பார்க்கிறேனா, மனைவியை பார்க்கிறேனா, பிசாசை பார்க்கிறேனா. அவள் தன்னை சோதிக்க அவகாசம் கொடுத்தவள். வெளியே போன ஆம்பளைகள் வீட்டுக்கு இரவு நேரத்திலே வருவதாக இருந்தால் கட்டாயமாக அறிவித்து விட்டு தான் செல்ல வேண்டும். ஏன்? அந்த பெண்கள் தன்னை சோதிப்பதற்கான அவகாசம் கொடுக்க வேண்டும். ஈ அடி மாதிரி பயப்பட, கல்லை பிடிக்க மாதிரி கலவை தட்டக்கூடாது. அந்த பெண்களுடைய அழகை அவர்கள் தன்னை சோதிக்குவதற்காக அவகாசத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதும், இரவையில் அறிவிக்காம போய் கதவை தட்டாதீங்க என்கின்ற ஹதீஸுக்குரிய ஒரு விளக்கமாகும். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே பெண்கள் கணவனுக்கு முன்னால் மேக்சிமம் உங்களோட அழக காட்டுங்கோ. நீங்க பூசுற எல்லாம் பூசுங்கோட ஊற்றுல ஹேண்ட்பேக் தெரியல, வீட்டுல வச்சு பூசுங்க. ஃபேர் இல்லையா, வீட்டுல வச்சு பூசுங்க. பவுடரா, வீட்டுல பூசுங்க. தலைய வாழ்றதா, கணவனுக்கு முன்னால வாழ்ந்து கொள்ளுங்க. பரட்ட தலையாக கணவனுக்கு முன்னால நிற்காதீங்க. உங்களோட கணவனுக்கு விருப்பம் குறையும். ஏண்டா தலை வாழ்ந்து அழக பின்னிட்டு வார எத்தனையோ பொம்பளைய பார்த்தவர் அவர். நீங்கள் பரட்ட தலையோடு இருக்கக்கூடாது, ஊட்டை கவனோடு இருக்கக்கூடாது. உங்களுக்கு விரும்புறத கொடுக்கறதில்ல, கணவனுக்கு விரும்புறத கொடுங்க. இதுதான் கணவனை கவருகின்ற முறைகள். இன்றைக்கு இந்த சைட்ல பெண்கள் தவற விட்டு விட்டார்கள். அதனால அவங்களே பிறகு கவலைப்படுறாங்க, எங்கட வருக்கு வீட்டுக்கு வாரத்துக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லை தானே, எப்படி விரும்புவாரு? இது நீங்கள் விட்ட பிள்ளை, உங்களுடைய கணவனின் சிந்தனை உங்களை விட்டும் வேறு ஒரு திசையை தேடிக்கொண்டிருக்கிறது. பெண்களுக்குள்ளே ஒரு கவர்ச்சியை என்ன வைத்திருக்கின்றார். எனவே நீங்கள் கவர்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கல்யாண வீட்டுக்கு போகும்போது எப்படி ரெடியாகிறீங்க, யாரை காட்ட? ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எப்படி சோதிக்கிறீங்க, யாரை காட்ட? கண்ணியத்துக்குரியவர்களே, எனவேதான் பெண்கள் கணவன் வருகின்ற நேரத்தை விளங்குங்கள். அந்த நேரத்தில் நீங்க பெருநாள் அண்டைக்கு போகும் அவர் வார நேரம், நீங்கள் சோதித்துக் கொண்டு ரெடியாகிக் கொண்டு உடுத்துக் கொண்டு வாசங்களை பூசிக்கொண்டு வியர்வை நாற்றங்களை துடைத்து விட்டு அழகாக சோதித்து இருந்தால் அவருக்கு வேலை செய்யும். கடையில் இருப்பார், அடே 8 மணி ஆகுது, வயசு நிற்பாங்களே, பார்த்துட்டு தொடங்கப்படாதே, கோலுக்கு மேல கோல் அடிப்பாங்களே, அவங்க ரெடி ஆகிடுவாங்க. நான் வாரண்டா வாரத்துக்கு ஒரு மணி சேர்த்து முடிஞ்சு அவங்க தன்னை சோதிச்சிருவாங்க. எனக்கென்று ஒருவர் இருக்கிறாள், தன்னை சோதித்துக் கொண்டிருக்கிறாள், எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாள். நான் அங்கே போக வேண்டும், அவளை மகிழ்விக்க வேண்டும், இல்லை என்றால் அவள் தாங்கிக் கொள்ள மாட்டாள் என்னுகின்ற அளவுக்கு நீங்க உங்களை மாற்றணும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த விடயங்களில் பெண்கள் உண்மையில் கவனம் செலுத்த வேண்டும். இது குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக வெற்றி கொள்றதுல ஒரு பெரியோரு பங்கு. இது நீங்க உங்களை சோடிக்கிறது நெட்டு கவுன் எல்லாம் போடுறீங்களா, அவருக்கு முன்னால போடுங்க. கட்டையான உடுக்கிறீங்களா, அவருக்கு முன்னால போடுங்க. தலையை கண்டவாறு சிம்மி எத்தனையோ டிசைன்ல செய்றீங்களா, அவருக்கு காட்டுங்க. ரோட்டுக்கு காட்டாதீங்க, அந்நியனை காட்டாதீங்க. உங்க கணவனை காட்டி அவரை மயக்குங்கள், மயக்குங்கள். அவர் செல்லும், எனக்கு கடைக்கு போறதுக்கு விருப்பமே இல்லப்பா சொல்லும். கடைக்கு போனா எப்ப ராவ படம் அவர் பார்க்கணும், ஏன் எனக்கு ஒருவர் இப்படி எல்லாம் தன்னை சோதித்துக் கொண்டிருக்கிறாரே என்கின்ற அந்த கவர்ச்சி, பெண்ணுக்குள்ளே கவர்ச்சி இருக்கிறது. அதை குர்ஆன் சொல்லுகின்றது. எனவேதான் சகோதரிகளே, நீங்க உங்களை கணவன் உங்களை பார்த்தால் அவர் மகிழ்ச்சி அடைய வேண்டும், அது நீங்க சாலிகான மனைவிக்கு அடையாளம். அவர் ஒரு சத்தியத்தை செய்தால் அந்த சத்தியத்தை நிறைவேற்றி வைப்பதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அவரே உங்களுடைய வீட்டிலே உங்களோடு இல்லாவிட்டால், வெளியில் சென்று விட்டால், அவருடைய சொத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், உங்களுடைய கற்பையும் பாதுகாக்க வேண்டும். ஹராத்தை பார்க்கக்கூடாது, அந்நியவனோடு பேசக்கூடாது, மறைவாக இருக்க வேண்டும், பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். இது நீங்கள் சாலிகான பெண்ணுக்கு அடையாளம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பெண்கள் இந்த சைட்ல விஷயங்களை பேணும். இதை கொண்டுதான் குடும்ப வாழ்க்கை நிலைக்கும். கணவன் வீட்டுக்கு வரும்போது நல்ல வார்த்தைகளை கூறி அவரை வரவேற்றுங்கள், வரவேற்று நல்ல வார்த்தைகள். எங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வரும்போது கவிதைகளை படித்து ரசூலுல்லாஹை மகிழ்விப்பார்கள். என்ன சொல்லுவாங்க, லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சு, எனக்கும் ஒரு சூரியன் இருக்குது, இந்த ஆகாயத்துக்கும் ஒரு சூரியன் இருக்குது. வசம்சி ஹைரும் மின் சம்சி சமாஇ, வானத்துடைய சூரியனை விட எனது சூரியன் சிறந்தது. வானத்தின் சூரியன் சுபஹுக்கு பின்னாலே உதிக்கிறது. வசம்சி தத்துலு பஅதல் இஷாஇ, ஏந்த சூரியன் இஷாவுக்கு பின்னாலே உதிக்கிறது. ஒரு மனைவிக்கு எப்பவுமே உசுறு அவளை கணவனாக தணிக்கும். கணவன் வருகின்ற போது அழகிய கவிதைகளை பாடி அந்த ஆயிஷா ரசூலுல்லாஹை வரவேற்றார்கள் என்றால், பல சோடிகளிலும் வேலைகளிலும் அலுவல்களிலும் பகல் முழுக்க பாடுபட்டு நொந்து போய் வாடிப்போய் வருகின்ற நபியை பாடல்களை பாடி அந்த ஆயிஷா வெல்கம் பண்ணுகிறார்கள். இது உங்கள்கிட்ட வரும், அப்பதான் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாய். நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மனைவி, ரசூலுல்லாஹ் வந்த வேற அவட கால் கீழப்படாது, பறந்துதான் தெரியுவா. ரசூலுல்லாஹ் கேட்கிறான், ஏம்மா உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம் சொல்றா, மரஹபா மரஹபா, எங்கட தலைவர் ஏந்த கணவர் ஏந்த ஊட்டுக்கு வாரத்தை விட எனக்கு என்ன சந்தோஷம் இருக்குது. ஒரு கணவன் நினைக்கணும், நான் இல்லண்டா அவரை உசுறு போயிடும், நான் இல்லண்டா அவர் இல்ல அவர் தாங்க மாட்டாரு. இதை நீங்க உங்களோட அன்பால் அடையணும், கவர்ச்சியால் அடையணும், உங்களோட உள்ளத்தால் அடையணும், உங்களோட பண்பாடுகளால் அடையணும், உங்களோட செயல்களால் அடையணும், உங்களோட எதிர்பார்ப்பால் அடையணும், உங்களோட ஏக்கத்தாலே நீங்க அடையணும். சகோதரிகளே, ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் எப்படி அழகாக வரவேற்கிறார்கள். உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பாருங்க, ஒரு பொம்பளை, பொம்பளைகள் தான் எதையும் சாங்கிறது இல்லை. ஆனால் அந்த உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்குள்ள ஒரு மகன் சுகம் இல்லாமல் இருக்கும் போது கணவன் அபு தல்ஹா வெளியே போயிட்டார், கணவன் வெளியே போயிட்டார், பிள்ளைக்கு சுகம் இல்லை. உம்மு சுலைம் ஒரு உம்மா, ஒரு உம்மா புள்ள கணவன் போனதோட புள்ள மவுசு எப்படியும் ஒரு தாய் எப்படி பொறுப்பாள். ஆனால் அவள் ஒரு சாலிகான பெண், நானும் டென்ஷன் ஆகக்கூடாது, ஏந்த கணவனையும் டென்ஷன் ஆகக்கூடாது. குடும்ப வாழ்க்கை எப்படின்னு பாருங்க, புள்ள குளிப்பாட்டி கஃபன் செஞ்சு அந்த உம்மா அழாம கண்ணீர் வடிக்காம ஊட்டு ஓரமா மறைச்சி ஒழிச்சு வச்சுட்டான். கணவன் வெளியே போயிட்டு வாரார். வந்த உள்ளுக்கு வந்ததோட கேட்டார் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, எப்படி புள்ளைக்கு? புள்ளைக்கு எப்படி? வீட்டுக்குள்ள தொழிலிருந்து, வேலையிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, சோழிகள் இருந்து வீட்டுக்கு வார கணவனுக்கு நம்மண்டா? வீட்டு முத்தத்துக்கே அவர்கள் நெஞ்சில முழுந்து எங்களை தூக்குவாரும் அவர். அவரே ஏழாம வார நடந்து போய் ஏழாம வாராரு. பொஞ்சாதி கிட்ட ஒதுங்குவோம், நிம்மதிக்காக போம் என்று சொல்லி நம்ம எவ்வளவு பொறுமையா இருந்தாலும் அவர் வரும்போது அங்கே ஒதுங்குவோம் வாங்கி. இல்ல ஒரு பொம்பளை இருந்தாலும் பாருங்க, வீட்டுக்குள்ள மையத்தை ரெடி பண்ணி ஒதுக்கி வச்சுட்டு இந்த கணவனை டென்ஷன் ஆகப்படா. எப்படி பொம்பளை? கணவனை டென்ஷன் ஆகப்படா. எவ்வளவு கவனம் வைக்கிறான். உள்ளுக்கு வந்தவர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, எப்படி பிள்ளைக்கு? அவர் சொன்னான், ஆனா பொய் இல்ல, அது உண்மைதான். பூவ அச்சனும் மாக்கான இருந்தவரோட நல்லா இருக்குது. நல்லதானே? சோம் இல்லாம இருந்தா வருத்தத்தோட இருக்கும். இப்ப மவுத்து அது சொர்க்கம் போயிடுச்சு, நல்லா தான் இருக்குது சொல்லிட்டு இந்த கணவன் டென்ஷன் ஆகாமிக்க ஹதீஸ்ல முஸ்லிம்ல ரிவாயத்து வந்திருக்குது. இந்த பெண் எந்தக்கும் இல்லாம அன்றைக்கு விசேஷமாக தன்னை சோதித்துக் கொண்டிருந்தாள். மையத்தூடு மையத்தூட்ல அந்த பொம்புல எந்தக்கும் இல்லாம அன்றைக்கு தன்னை ஒரு புதுமணப் பெண்ணை போன்று சோதித்துக் கொண்டிருந்தாள். ஏன்? கணவனை கவர்றோம், கணவனை கவரும். எப்படி புள்ள இருந்ததை விட நல்லா இருக்குது. சரி, கூட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு அவருக்கு சாப்பாட்டை சாப்பிட கொடுத்தான். ஏன் வாரவருக்கு திடீர்னு மயற்சி சொன்னா? அவர் ஏற்கனவே பட்டணியில வந்திட்டார். அந்த ஆளுக்கு கேஸ்ட்ரிக் இந்திக்கு, அந்த ஆளுக்கு சுகர் இந்திக்கு, அந்த ஆளுக்கு பிரஷர் இந்திக்கு. பட்டணியோட நின்றவருக்கு திடீர்னு மயற்சி சொன்னா இன்னும் மூணு நாளைக்கு சாப்பாடு இல்லாம போயிடும். உதாரணத்துக்கு எவ்வளவு தான் தன்னை சமாளித்துக் கொண்டு கணவனை சமாளிப்பது என்றால் இது சாதாரண ஒரு பெண் அல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, கணவனை வீட்டுக்குள்ள எடுத்து மையத்து செய்தியையும் சொல்லாம சாப்பாடு கொடுக்கிறா. அவர் சாப்பிடுறாரு, நல்லா சாப்பிடுறா. அவர் மனைவியை பார்த்து பார்த்து சாப்பிடுறாரு, அழகா பார்த்து பார்த்து சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிஞ்சு ரூமுக்கு கூட்டு போயிட்டு அவருடைய உடல் தேய்க்கும் உதவி அளிக்கிறார். எப்படி மனம் வீட்டுக்குள்ள மையத்தை வச்சுட்டு கணவனின் வயிற்று பசியை போக்கிட்டு உடல் பசியை போக்குவதற்காக பொறுமையாக இருந்து கொண்டு கணவனுடைய தயடை போக்குறார். அவர் வாழ்ந்துட்டார். அன்றைக்கு ராவ் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. இவ்வளவுக்கு வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லி வச்சிருந்தா எங்கட அவர் வருவாரு, மையத்து செய்தியை நீங்க யாரும் பாஞ்சு கொடுத்து முந்திரப்படாது. அது நான் சொல்லுவேன், எனக்கு தெரியும் எப்படி சொல்லணும். நீங்க யாரும் பாஞ்சு கொடுக்க கூடாது. படையும் போட்டா எப்படி பாருங்க. ஏன் கணவன் டென்ஷன் ஆகப்படாது? அவருக்கு முறையாக வழங்கப்படுத்தும். வயிறு நிறைய சாப்பிட்டாரு, பசி போயிருச்சு. கணவன் மனைவியோடு சேர்ந்து வாழ இடம் கொடுத்தா வாழ்ந்துட்டாரு. இப்ப ஒரு உள்ளத்துக்கு ஒரு நிம்மதி. இப்ப கதையை ஆரம்பிக்கிறார். திடீர்னு அவனுக்கு உள்ள மறுத்து இப்படி சொல்ல, அவ எப்படி வாரான்னு பாருங்க. சுபஹானல்லாஹ். அவ கேக்குறா, ஒருத்தர் ஒரு அமானிதமா ஒரு சாமான எங்கள்கிட்ட தந்தாரு வச்சுக்கொள்ள சொல்லி நாங்க அதை வச்சுட்டு இருந்தோம். இப்ப திருப்பி வந்து கேட்கிறா, பாங்காண்டு கொடுக்கணுமா இல்லையா, கொடுக்கணுமா இல்லையா? அவர் சொன்ன கட்டாயம் கொடுக்கணும், அடுத்த வண்டல் அமானிதம். அப்படியா? அப்ப உங்களோட புள்ளட விஷயத்துல நீங்க நன்மையை நாடிக்கொள்ளுங்க. படைச்சவன் அல்லாஹ் தந்தான் புள்ளைய, இன்றைக்கு எடுத்துட்டான். இவருக்கு இப்பதான் சூடாகும். அப்படியே நேரத்தோட சொல்லாம சோடிச்சு ரெடியாகிட்டு சின்ன தந்துட்டு வாழவும் வச்சுட்டு இப்படி வாரியா? காலையிலேயே போனார் அம்மாவுடைய ரசூலே, எங்க மனைவி உம்ம சுலைம பாருங்க, வீட்டுக்குள்ள மையத்தை வச்சுட்டு இப்படி இப்படி எல்லாம் நடந்துட்டா. அல்லாவுடைய ரசூல் வாழ்த்தினார்கள், சந்தோஷப்பட்டார்கள், இந்த பெண்ணை நினைத்தார்கள். இப்படி ஒரு பெண்ணா? கேட்டாங்க, இரவு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தீங்களாவோ, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சிறந்த குழந்தையை முடிவு பண்ணிட்டான். ஒரு நல்ல செய்தியை சொன்னான். எப்படி கணவன் டென்ஷன் ஆகப்படார் என்கிறதுல இந்த பெண்மணிகள் சஹாபாக்கள் மிச்சம் கவனமா இருந்தார். ஏன்னா எப்பவுமே நினைங்க, கணவன் சந்தோஷம் தான் ஏந்த சந்தோஷம். எவ்வளவு பெரிய டிகிரி படித்தவராக இருந்தார், டிகிரி ஹோல்டரா இருந்தாலும் மனைவிமார்கள் ஏழைகள் ஓழைகள் எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு பெரிய காலேஜ் ஏறி இறங்கி இருந்தாலும் கணவன் மனைவித கடமைகளை விளங்காட்டி அவங்களோட வாழ்க்கை சக்சஸ் ஆகாது, வாழ்க்கை நிம்மதி ஆயிட்டாய். ஒரு பெண்ண பாத்திர சுருமா சொன்னாங்க, உங்களோட கணவன் இன்னஹு ஜன்னதுக்கி வநாருக்கி, உங்களோட நரகமும் அவருதான் உங்களோட சொர்க்கமும் அவருதான். அவரை சந்தோஷப்படுத்துங்க, சொருக்கம் போயிடுவீங்க. அவர மனசை புண்படுத்துறீங்க, உங்களோட நரகம் அங்கதான் நிற்குது. இதை சொல்லிக் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கன்னியத்துக்குரியவர்களே, மனிதன் மனிதனுக்கு சுஜூது செய்யறது இல்ல, சுஜூத் செய்யக்கூடாது. அப்படி சுஜூத் என்று மனிதன் மனிதனுக்கு செய்வதாக இருந்தால் சொன்னாங்க, ஒவ்வொரு பொம்பளையும் ஒவ்வொரு மனைவியும் தனது கணவனுக்கு சுஜூது செய்யுமாறு நான் சொல்லி இருப்பேன். ஆனால் மனிதன் மனிதனுக்கு சுஜூது செய்வது என்பது இஸ்லாத்திலே கிடையாது. தெரியாம சிலவங்க பெருநாள் அன்றைக்கு ஒவ்வொரு பொம்பளையும் மாப்பிள்ளையோட காலில் விழுகிறாங்க, அப்படி ஒன்றே கிடையாது, அது சிறுக்கு. பெற்றோருடைய காலிலே விழுகிறார்கள் அந்நியவர்களை போன்று, அது பிழை அப்படி ஒன்று இல்லை, அது இணை வைத்தலில் சேர்ந்து விடுகிறது. அல்லாவுக்கு மட்டும்தான் இந்த தலையை நாம் தாய்க்க வேண்டும், திறம் தாய்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அடிப்படையில் ஒரு பெண்கள் சுவர்க்கம் செல்வதற்கு ஒரு சுருக்கமாக ஒரு ஹதீஸை சொல்லுவதென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் இவ்வளவு நேரமும் பெண்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் சிலவற்றை சுருக்கமாக கவனத்தில் கொண்டோம், அதில் ஒரு சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக ஒரு ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் அல்லாஹ்வுக்குரிய ஐந்து நேர தொழுகைகளை அன்றைக்கு அன்றைக்கு தொழுதுட்டு, அத்தனை பருஜகா, தனது மறைவிடத்தை ஹராத்திலிருந்து பாதுகாத்துக் கொண்டு, தனது கணவனின் சொல் மீறாமல் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால், தஹலத் மின் ஐ அபுவாபில் ஜன்னத்தி சாஅத், அவள் நாடிய வாசலினால் சொருக்கத்துக்குள்ளே போகலாம். ஒரு பொம்பளை சொருக்கம் போறேன்னா இந்த வழியில பயிற்சி ஆகும். அஞ்சு நேரம் தொழுக, அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்யணும். தனது மறைவிடத்தை விபச்சாரத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும், ஹராத்திலிருந்து தனது மேனியை பாதுகாக்க வேண்டும், கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். இதன் மூலமாக ஒரு பெண்ணுக்கு சுவர்க்கத்தை அடையலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இதே பெண்கள் தரப்பிலே ஆண்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள், இந்த கடமைகளை இவர்கள் பால்படுத்துகின்ற போது, வீணாக்குகின்ற போது, அநீதம் அநியாயம் செய்தவர்களாக மாறி விடுவார்கள். கணவனுக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்க. எனவே கியாமத்தில் அவர்கள் எவ்வளவு பெரிய நன்மைகளுக்கு மேல நன்மைகளை செஞ்சுட்டு போனாலும், இந்த அநியாயத்துக்கான அந்த செய்த நன்மைகளை தனது கணவன்மார்களுக்கு கொடுக்க வேண்டி நேரிடும். இதே போல சுருக்கமா விவரமா இருக்குது, சுருக்கமா இப்ப அடுத்த சைட கவனிப்போம். நாங்க கணவன்மார்கள் எங்கட மனைவி மார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இன்றைய வாழ்வர்களுக்கு இது தெரியாது. திருமணம் செய்கிறார்கள், மனைவியோடு எப்படி வாழ வேண்டும் இது தெரியாது. ஒவ்வொருத்தரும் மனைவியை நினைக்கிறார்கள், ஏண்ட வாகனத்தை போல, வாகனத்தை போல. அதுல என்ன மாற்றம், லகடம் பகடம் சத்தம் வந்தா உடனே மாற்றிக்குவேன். எனக்கு இந்த வாகனம் சத்தம் போடுறதெல்லாம் சரி வராது. மோட்டார் சைக்கிள் சும்மா அப்படி இருக்கும், வேற மாற்றி வித்தியாசமான சத்தம் வந்தா உடனே வைத்து வேற மோட்டர் சைக்கிள் வாங்கியாச்சு. இது மோட்டார் சைக்கிள் போல மாத்திர சாமான் அல்ல, இது காரை போல அப்படி வித்து வித்து வாங்குற சாமான் இல்லை இது. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே தனது கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும். சில கணவன்மார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆசை மனைவிக்கு நல்லா கொடுக்கணும், பயன் மாப்பிள்ளை என்ன செய்யும் நல்லா படிச்சுக்கும், ஆனா நான் அதை விளங்கணும் இல்லை. எந்த மனசுக்கு நான் என்ன செய்யணும், அதுவரை பிரச்சனை இல்லை, அதுவரை பிரச்சனை இல்லை. அவ எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விளங்கி அவ செஞ்சுட்டு போனா சரி, என்ன விட்டுருங்க, என்ன கதையை விட்டுருங்க, இல்ல எப்படி விடுறது, நீங்க சியாமத்தில் மாற்றுவீங்க. உங்க மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்யாத போது, அதுக்கு சில காரணங்களை சொல்லுவாங்க. அவ எங்களுக்கு கட்டுப்படணும், ஆனா நாங்கெல்லாம் கடமைகள் எல்லாம் பெருசா செய்ய தேவையில்லைண்டா, மிச்சம் நாங்க பணிஞ்சு போன எங்க தலைக்கு மேல வந்துருவான். அப்படியே உடப்படா கும்பல, அது ஒரு மடத்தனம். ரசூலுல்லாஹ் காட்டிய அந்த வழிமுறைக்கு மாற்றமான ஒரு சிந்தனை. அப்படியே ஒரு அநியாயம் அது யாரும் யாருக்கும் செய்யக்கூடாது. கணவன் மனைவிக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. அந்த அடிப்படையில் நாங்க எங்களோட மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளமாக இருக்கிறது. அதில் முதலாவது விளங்க வேண்டிய ஒரு தகவல் தான், முதலாவது விளங்க வேண்டிய ஒரு தகவல், பொம்பளைண்டா யாரு, இதை விளங்கணும். ஒவ்வொருத்தர் கல்யாண வாழ்க்கையில் இறங்கக்கூடிய ஒவ்வொருத்தரும், இறங்கி இன்றைக்கு பேரன்பேசிய கண்ட ஒவ்வொருத்தரும், பெண் என்றால் யார், அவருடைய தன்மை என்ன, ஆணை போலவா அல்லது வேறு ஒரு வித்தியாசமா என்பதை நாம் விளங்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல் மர்அத்து குலிகத் மின் திராயின், பொம்பளைகள் ஆணுடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள். விலா எலும்பு மேல வளைஞ்சு, விலா எலும்பு அப்படி வளைஞ்சிருக்கிறது, வளைந்த இடத்திலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம், வளைஞ்ச இடத்துல இருந்து படைச்சா அந்த சாமானும் வளைஞ்சுதான் நிற்கிறது, அந்த சாமானும் வளைஞ்ச சாமான் தான் எங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஃபேக்டரி அது சரியில்லைண்டா, அது மெஷின்கள் சரியில்லைண்டா, அதில் உள்ள பேக்கிங் அதான் இதை எல்லாம் மோசமா தான் கிடைக்கும். இதை போல ரசூலுல்லாஹ் இந்த பெண்ணுக்கு உதாரணம் சொல்லுகிறார்கள், அவள் ஒரு வளைந்த விலா எலும்பினால் படைக்கப்பட்டவள், அந்த வளசல் இருக்கத்தான் வளசல் இல்லாட்டித்தான் புதினம் புதினப்படும். ஏந்த பொஞ்சாதிக்கிட்ட மாஷா அல்லா ஒரு குறையும் இல்லை என்று யாரும் சொன்னா எனக்கு சந்தேகம் வைக்க ஒரு சொருக்கத்தில் இருக்கிறார். என் சொருக்கத்தில்தான் குறையற்ற பெண்கள் இருக்கிறார்கள், நிறைவான பெண்கள் இருக்கிறார்கள். எந்த குளத்திலும் நீக்காது சொருக்கத்தில், அது ஹூர்லிங்களோ அல்லது அவங்களுக்கு தலைவராக வரக்கூடிய எங்கட பெண்களோ மாஷா அல்லா சொருக்கத்துக்கு போனா ஒரு பிரச்சனையும் இல்லை, அங்க எல்லாம் ஒரு வளசலும் அங்கே இருக்காது. ஆனா துனியால அவங்க ஒரு வளைந்த இடத்துல இருந்து படைக்கப்பட்டதுனால நிறைய வளசல் குணங்கள் அவங்கள்ட்ட இருக்கத்தான் செய்யும். சொன்னாங்க எப்படியும் அவ உங்களுக்கு நேராக மாட்டா, வளைஞ்சுட்டா நீப்பா, இன்னிஸ்தம் தாச இஸ்தம் தாச அபிஹா இவன், அவளோடு நீ வாழுவதாக இருந்தால் அந்த வளசலோடு வாழும், வளசலோடு தான் வாழும், நேரா கேடா. சிலவன் சொல்ற இவர்கள் சரி வர மாட்டாங்க, விட்டுட்டு போயிடும், விட்டுட்டு என்னவோ போறீங்க, சொருக்கமா போறீங்க, மௌத்தாகும் மலையாள காலையான முடிக்கிறண்டா. துன்யாவில் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் இருந்து எல்லாம் வளசல் குணம் உள்ளார்கள். ஏன்னா பொம்பளை வளர்ந்த இடத்தால படைக்கப்பட்டவங்கள்ட்ட வளசல் குணம் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அந்த வளசலை உடப்படா, இவ்வளவு திருத்தம் இவ்வளவு திருத்தோடு உடப்படான்னு நீங்க திருத்த போனீங்க, அந்த வளசலை நீங்க நிமித்த போனீங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கசர்த்தகா உடைச்சிருவீங்க, அதை நிமித்த முடியாது, அதை நிமித்தம் உடைச்சிருவீங்க, நிமித்தேனா திருத்தேனா குறையோடுதான் வாழ வேண்டும். அது மூப்பு அடைஞ்சிருந்தா சடியோடுதான் வாழும், அது மாறு ரசூலுல்லாஹ் சொன்னது. இது வந்து அந்த பெண்ணுடைய குறையை காட்டுவதல்ல இந்த நோக்கம், பொம்பளைண்டா அப்படி வளைஞ்சிருந்தாத்தான் அது குடும்ப வாழ்க்கைக்கு அழகாயிச்சு. அவன் எங்களமா நான் கட்டன் ரைட்டானால் நான் நீட்டானால் என்னை பத்தி என்ன குடும்பத்துக்கு தெரியும், அது சுத்தி எனக்கு தேவையான மாதிரி ஒரு மனைவிதான் எனக்கு கிடைக்கணும், எனக்கு சரிவராட்டி நான் விட்டுருவேன் அப்படி உங்களுக்கு சொல்லல. சொன்னா நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ விளங்காது, பொம்பளை எதால படைக்கப்பட்டங்கிறத நீங்க விளங்காதால் நீங்க எனவே எனக்கு இது சரிவராது என்று சொல்ல முடியாது. விளங்கும் எந்த பொம்பளைய முடிச்சாலும், கல்யாணம் முடிக்க போற பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது, வாலிப பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க கட்ட போற வீடு மாதிரி வாங்க போற வாகனம் மாதிரி நினைப்பாங்க. முடிச்சு ரெண்டு கிழமையில ஒவ்வொன்ற காண தொடங்கினதோடு எனக்கு வானம் இவள எனக்கு வானம் இவள என்று சொல்ற காரணம், ஆழம் அறியாமல் காரை விட்டார்கள். ஆற்றுக்குள் இறங்க கூட எவ்வளவு தூரம் தாழ்ப்போம், விளங்கித்தான் காரையிடும். இதுபோல ஒரு மனைவி என்றால் யாரென்று தெரியாத குடும்ப வாழ்க்கையில இறங்கினால் காண்டையெல்லாம் புரிஞ்சு புரிஞ்சத்தான் நினைப்பார். இது இவக்கிட்ட மட்டும்தான் குறை இருக்குது, வேற ஒருத்தருக்கிட்ட இந்த குறை இல்லைன்னு அவர் நினைக்கிறார். எங்க உண்மை கிட்டையும் குறை இருக்குது, அவர் பொம்பளை, எங்க டாக்டர் கிட்டையும் குறை இருக்குது, அவர் பொம்பளை. கணவன் மனைவி முதல் ராவண்டு மிக்சர் அது இதெல்லாம் வாங்கி ரூம்ல வச்சுட்டு தூங்கம் இல்ல, கதைச்சு கதைச்சு மிக்சரை குறைச்சு குறைச்சு சாப்பிடுறாங்க.
உம்மா பக்கத்து ரூம்ல அவங்க தூக்கம் போகுதில்லை, மிக்சர் சத்தம். காலையில வந்ததோட பிடிச்சிட்ட, நீயும் ஒரு மகன் உண்டு, இவ்வளவு காலம் எனக்கு ஒரு மிக்சர் வாங்கி தந்திருந்தியே, நீ விட்டி எங்காட்டையும் கொடுத்தீங்களே அப்படின்னு விடுவாவா? இந்த தாய் சிறத்திலையும் குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. உள்ளவனும் மிக்சர் சாப்பிடுறது கூட விருப்பம் இல்லாத உமா மாறிக்க தான் செய்வாங்க. அது உமா இடத்தில் இருக்கிற குறை. பெண் என்பவள் அப்படித்தான், பெண் என்பவள் அப்படித்தான். அடுத்த நாள் பார்த்தா சரி வரா, மிக்சர் எல்லாம் விட்டுட்டு அலுவா வாங்கிட்டு போனான். அப்ப அலுவா குடிக்கிற சத்தம் கேட்காதே, இதுதான் அலுவா கொடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த இருந்து அலுவாவை மாத்திட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த குறைகளை எங்கள உண்மை கிட்டையும் பார்க்கலாம், கல்யாணம் முடிக்க முந்தி எங்க தாத்தா கிட்டையும் பார்க்கலாம், மனைவி கிட்ட மட்டும் புதுசா காணக்கூடிய ஒன்று அல்ல குறை என்பது. எனவே முதலாவது கல்யாண வாழ்க்கையில் இறங்க முந்தி பெண்ணுண்டா யாரு, அவள் ஒரு வளைவான இடத்திலிருந்து படைக்கப்பட்டவள், வளர்ச்சல் குணம் அவளிடத்தில் இருக்கத்தான் செய்யும். வளர்ச்சல் இல்லாத பெண்ணை உலகத்தில் தேட முடியாது. அப்ப சொல்கிறதுதான் போகும், வளர்ச்சல் இல்லாத ஒரு பெண்ணை தேடுவதாக இருந்தால். அடுத்தது பெண் வளைந்திருப்பது அது அழகி, வளைஞ்சிக்கவே சேர்த்து. நாங்க வளையாதார்கள் நேரம் நிற்போம், வளைஞ்ச அவன் அவ எல்லாத்துக்கும் சரிங்கேண்டுவா. அவன் எங்களை மாதிரி நேரம் நின்றா தீ வந்து ஊத்துங்கண்டா, நீங்க ஊத்துங்கவாண்டுவா. வளைய மாட்டான், தீ ஊத்துங்கண்ணா, சரி ஊத்துறேன். சோத்தாக்கி எங்க விருந்தாளி வார, சரி எத்தனை பேருக்கு. இது ஏன் கேட்கிறா, வளைஞ்சவனாலதான் கேட்கிறா. உங்களை மாதிரி நேரம் நின்றா நீ வாங்க சொல்லுவா இல்லையா? அது அந்த வளைவு, அது நம்முடைய நன்மைக்காகத்தான் அந்த வளைவு. அது அப்படி இருந்தால்தான் வாழ்க்கோடும் கண்ணியத்துக்குரியவர்களே. எனவே அது எல்லா வகையிலும் நம்முடைய ஒரு பாதுகாப்புக்காகத்தான் அந்த வளைவை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த ஹதீஸுக்கு ஒரு விளக்கமா சொல்றாங்க, இந்த வளர்ச்சல் குணமுள்ள பெண்களோடு நாம் சொட்டாக நடந்து கொள்ளும். வளைஞ்சு இருக்கிறோம், அவங்க கிளாஸ போல, நாங்க இரும்ப போல. இந்த இரும்பால் அந்த கிளாஸ் தாங்காது, மிச்சம் கிளாஸ் நாங்க ஹேண்டில் பண்ண போல, கை மாத்த போல, யாருக்கும் கொடுக்க போல, மிச்சம் கவனமா எடுத்துட்டு போ, நீ விழுந்துடும், அது உறைஞ்சிடும். அது உறைஞ்ச அவ்வளவுதான், கிளாஸ் போலதான் இந்த பெண்கள். சொட்டானவர்கள், வளைவானவர்கள், நிறைய குறைகள் காண கிடைக்க இயலுமானவர்கள். இந்த பெண்களோடு நாம் கவனமாக நடக்க வேண்டும். அவர்களுடைய குறைகளை வளர்த்தல்களை காணுகின்ற போது நாம் பொறுத்துக் கொள்ள வேண்டும், பொறுமையை கொள்ளாங்க, சூடாக கூடாது. அவர்களுடைய புத்தி பலகீனம், சில புத்தி குறைவான வேலைகள் செய்து விடுவார்கள், நம்ம சூடாக கூடாது. ஏன் நம்ம ஆம்புல நம்ம புத்தி குறைஞ்சார்கள் இல்லையே, எங்களை சூடாதுனா நம்மளும் புத்தி குறைஞ்சார்கள், சீரிப்பாண்ட நம்மளும் புத்தி குறைஞ்சார்கள். நம்ம புத்தி மூடி நாட்கள், நம்ம தைரியமானாக்கள், நேரானாக்கள், அவர்களுடைய குறைகளுக்கு மத்தியில் நாம் பொறுமையை கையாள வேண்டும், அடக்கமாக செயல்பட வேண்டும், கட்டுப்பாடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்களிடத்தில் காணக்கூடிய சில குறைகளை வைத்து தலாக்குக்கு போறது கட்டுத்தனம் இல்ல, தலாக்குக்கு போறது கட்டுத்தனம் இல்ல. ஒவ்வொருவரும் தனது மனைவியிடத்திலே பல குறைகளை காணலாம், அவர்களாலும் நிமித்தவும் இயலாது. இதை விட்டுட்டு வேற ஒன்றை முடிப்பீங்க, இதை விட அப்பன் அதை வளர்ந்திருக்கும். அது போய் வாழும் போதுதான் உங்களுக்கு தெரிய வரும். அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களோட பெண்களிடத்துல என்ன மாற்றி உங்களுக்கு விருப்பம் இல்லாத தகவல்களை நீங்கள் கண்டால், அசா அன் தக்ரஹு ஷைஅன், நீங்க எங்க கண்டு வெறுப்பீங்க, வயஜ்அலல்லாஹு ஃபீஹி கைரன் கதீரா, அல்லாஹ் அதுக்குள்ள இன்னும் பல நன்மைகளை வைத்திருப்பான். எனவே உங்களுடைய பெண்களுடைய தவறுகளை வளர்ச்சல்களை கண்டு நீங்கள் நொந்து கொள்ளாதீர்கள். ரசூலுல்லாஹ் ஒரு மனைவி வீட்டில் வைக்கும் போது இன்னொரு மனைவி பிளேட்ல சாப்பாடு போட்டு அனுப்புறான், இன்னொரு மனைவி வீட்டில் வைக்கும் போது சாப்பாடு போட்டு அனுப்புறான். இந்த மனைவிக்கு வந்த கோபத்தில் என்ன செஞ்சா, பிளேட்டுக்கு ஒரு அடி. ஏந்த வீட்டுல நபி ஈக்கும் போது நீ ஏன் சாப்பாடு கொடுத்தனு போறோம், எனக்கு தெரியாதா, ஏந்த திறன் நபிக்கு நான் சாப்பாடு கொடுக்க, நீ ஏன் நினைக்கிற, சட்டி விட்டா பிளேட்டு உடஞ்சு போச்சு. அப்ப இது ஒரு பிள்ளையான காரியம், சட்டி விட்டது சில ரசூலுல்லா கோபப்படலை, ரெண்டு தானே பழார்ல ஒரு குட்டு அப்படி இல்ல. அது நாங்க நபி அவர்கள் பெண்களுடைய குறையை கண்டார்கள், பொறுமையாக இருந்தால் என்ன சொன்னாங்க, புத்தி சொன்னாங்க, நீங்க அவட உடச்ச பிளேட்டை நீங்க கொடுத்துருவோம், நல்ல பிளேட்ல கொடுக்கணும், புத்தி சொன்னார்கள். கோபப்படல, சீரிப்பா இல்ல. ஏன், நபியவர்களுக்கு தெரியும் பெண்கள் என்றால்
குறையுள்ளவர்கள்.
ரசூலுல்லாஹ் எப்பயும் ஒரு மனைவியிட வீட்டுக்கு பேசிட்டு வருவாங்க, வரும்போது ஆயிஷாவும் ஹப்தாவும் கலைச்சு கொள்றாங்க, எப்பயும் அங்க போனா தேன் குடிச்சிட்டு வர, தேன் குடிச்சிட்டு வர, வரட்டு என்கிட்ட வந்தா சொல்லுவேன் என்ன நாட்டம் அடிக்குது வாயெல்லாம், இந்த தேன் குடிக்கிற கதைய நிப்பாட்டணும் அங்க போயிட்டு போறான். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ட்ட இந்த வளர்த்தல் குறத்தை ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள். சண்டை பிடிக்கல, அதுக்காக காணி கோட்டுக்கு போகல, அதுக்காக அந்த வளர்த்தல் குணத்தை விளங்கிக் கொண்டு பொறுமையாக வாழ்ந்தார்கள். இந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழணும். அவர்களை சந்திப்பது அடிப்பதெல்லாம் செட்டுத்தனம் இல்லாத அணியவன். அப்ப அந்த மனைவி வீட்டுக்கு பயத்துட்டு வாரதோட ரெண்டு மனைவியும் பேசிக்கொண்டாங்க, ஏண்ட வீட்டுக்கு வந்தா நான் சொல்றேன், ஓ வீட்டுக்கு வந்தா நீ சொல்லிக்கோ. ரசூலுல்லாஹ் வாராங்க, வந்ததோட என்ன கூட வாயில் நாத்தம் அடிக்குது எப்பவுமே. அச்சனா இல்ல தேன் குடிச்சு தேனா இந்த நாத்தம். அப்ப சொன்னாங்க, சார் நாத்தமா, சரி இதுக்கு பிறகு நான் தேன் குடிக்க மாட்டேன் என்று சொல்லிட்டான். அல்லாஹ்வுடனே ஆயத்திறக்கினான், யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிம் மா ஹல்லல்லாஹு லக, நபியே ரசூலே, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கின தேனை பொஞ்சாலிய திருப்திப்படுத்துறதுக்காக ஏன் ஹலாலாக்குறீங்க, ஏன் ஹலாலாக்குறீங்க பொஞ்சாலிக்காக. பாருங்க எப்படி இவங்கட சில செயல்பாடுகள் குர்ஆன்ல ஒரு ஆயத்திறங்கிறவங்க கவனிச்சு அது அப்படித்தான். பெண்கள் என்றால் குறைகள் நிறைய இருக்கத்தான் செய்யும். நாங்களே ஆம்புல தைரியம் அறிவீங்க, பொறுமை அறிவீங்க, குறைகளை கண்டுட்டு சகிப்புத்தன்மை அறிவீங்க, சீர்ப்பாயவானம் அடிக்கவானம் கோபப்படவானம் சாலை கொண்டு போவானம். இந்த குறைகளை நானும் பேருக்கு முன்னால் சொல்லி தெரியாதீர்கள், அந்த பெண்ணை கேவலப்படுத்தாதீர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த விடயங்கள்ல நாம் கவனம் செலுத்த வேண்டியது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்ணென்றால் நிறைய குறைகளை நீங்கள் காணுவீர்கள், வளசல்களை காணுவீர்கள். ஒரு மோமினான கணவன் ஒரு மோமினான மனைவியை அவரிடத்தில் உள்ள குறைகளுக்காக நெருக்கவான் வழி சொல்லி கொடுத்தாங்க. இன் கரிக மின்ஹா குலுக்கன், உங்களோட மனைவி கிட்ட நீங்க விரும்பாத ஒரு குணத்தை பாக்குறீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேற ஒன்ற பாருங்க, அவற்றை வேற ஒரு நல்ல குணம் நீக்கி அந்த குணத்தை பார்த்து இந்த குறைய நீங்க மறந்துருங்க. மனைவி கிட்ட ஒரு குறைய பாக்குறீங்க, தூக்கி பிடிக்கவான அதை விட்டுடுங்க. அவரிடத்தில் இருக்கக்கூடிய வேறு சில நன்மைகளை பாருங்கள், வேறு சில தேவைகளை பாருங்கள், வேறு சில நல்ல குணங்களை பாருங்கள். ஒரு தவறுதான செய்தா உங்களுக்காக எத்தனை நல்ல செஞ்சிருப்பா அதை பாத்தீங்களா? ரெண்டு தப்பு தானே செஞ்சா வாழ்க்கை போற உங்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறாரே அதை நீங்கள் பார்த்தீர்களா? கண்ணியத்துக்குரியவர்களே, அவள் ஒரு பத்தினியாக இருப்பாள், அதை பாருங்க, சில குறைபாடு தூக்கி பிடிக்காதீங்க. பத்தினியா இருக்கிறாவா, கற்பை பாதுகாத்துக் கொள்றாளா, அது ஒரு நல்ல குணம் இல்லையா? நம்முடைய சொத்திலே அவள் நம்பிக்கையாக நடந்து கொள்கிறாளா, அது நல்ல குணம் இல்லையா? எனது பிள்ளைகளை இவள் வளர்த்து தருகிறாள் அல்லவா, என் பிள்ளையை வளர்க்கறதுக்கு காசா கேட்கிறா, அது நல்ல குணம் இல்லையா? எனக்கு ஒரு சுகமில்லை ஒரு நோய் என்றால் என்னோடே இருக்கிறாரே, முன்னப்பின்ன இருக்கிறாரே, இரவில் முடித்திருக்கிறாரே, தேவைகள் பலவே செய்கிறாரே, எந்த காண்றிய தூக்கி பிடிக்கிறீங்களே, எத்தனை நன்மைகளை உங்களுக்காக அவள் செய்கின்றாள். இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நல்லா பேச தெரியாம சில பொம்பளைகளுக்கு இன்பமா பேச தெரியாது, சில பொம்பளைகளுக்கு ஆக்க தெரியாது, சில பொம்பளைகளுக்கு அழகில்லை. இதுக்காக நீங்கள் வெறுக்க முடியுமா? அவரிடத்தில் இருக்கக்கூடிய சில நல்ல தன்மைகளை பார்த்து வாழ்க்கையை கொண்டு செல்லுங்கள். எத்தனை சொல்ல சொன்னார் கண்ணியத்துக்குரியவர்களே, முல்லா நசுருதீன் கிட்ட அவர் கல்யாணம் முடிச்சார். முடிச்சதோட முகம் மூடிக்கிட்டு தான் வந்தா பொம்பளை, முகம் அவர் பொண்ணை பார்க்கல நேரத்தோடு. முகம் மூடிக்கிட்டு வந்து ரூமுக்குள்ள வந்ததோட முகத்தை திறக்க வந்து கேட்டா, சரி துற, இவ திறந்தா, திறந்துட்டு கேட்டா, நீங்க சொல்லுங்க இதுக்கு பிறகு நான் யாருக்கு முன்னால முகத்தை மூடணும், யாருக்கு முன்னால துறக்கணும் என்று. இவர் சொன்னாரு, நீ என்ன கண்டா மூடிக்கோ, எல்லார்த்த முன்னாலையும் திறந்து உன்னை பாக்கியலாமி, எனக்கு உன்னை பாக்கியலாமி. கண்ணிய தூண்டியவர்களே, பெண்கள் அழகில் குறைந்தவர்களாக இருக்கலாம், அதற்காக தலா சொல்லுவதா? சமைத்து தெரியாது தலா சொல்லுவதா? ஏன் குடும்பத்தோட பேசுறா இல்ல தலா சொல்லுவதா முடிவு? அது வளர்ச்சல், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கு வளர்ந்த எல்லார்த்தையும் ஒரு குணம் இல்லை, ஒவ்வொரு பெண்களிடத்தில் ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்கலாம். அந்த குணத்தை கண்டுபிடிங்க, நீங்க தான் விஞ்ஞானி. என் மனைவி கிட்ட இன்ன இன்ன குறைகள் இருக்குது,
அதை குறைய கண்டா அவங்களோட மனசால நீங்க சிரிக்கும். ஏன் ரசூலுல்லாஹ் சொன்ன குறை எங்க பொஞ்சாதி கிட்ட இப்படி இப்படி எல்லாம் இருக்குது, நான் கூட கூடாது, நான் அதை குறை பிடிக்க கூடாது, நான் குத்தம் பிடிக்க கூடாது, மூஞ்சில சிரிப்பாயக்கூடாது, நான் பண்பாக நடக்க தெரியும், நான் எனக்கு தைரியத்தை தந்திருக்கிறார், சேவத்தை அடக்குகின்ற தன்மையை தந்திருக்கிறார். எனவே நாங்க தான் குறைகளை கண்டு நாங்க எங்களை அடக்கிக் கொள்ளணும்ங்கிறதான் குர்ஆன் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. உமர் ரதியல்லான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், ஒரு வீரமிக்க ஒரு சஹாபி, வீரம் நிறைந்த ஒரு சஹாபி. அவங்க ரோட்ல போனா அடுத்த பக்கத்தாலே அவரை செலுத்தான் போவார், அவ்வளவு வீரம் நிறைந்த ஒரு சஹாபி. அவங்கள காலத்துல ஒரு மனுஷனுக்கு பொஞ்சாதியாக பிரச்சனை, சரியான ஏசுரா, ஒருவருடைய மனைவி அவருக்கு ஏசு ஏசுன்னு ஏசுரா ஏசினதோடு இவர் பார்த்தாரு, ஏண்ட மனைவி எனக்கு ஏசுராவா, இதுக்கு சரியான ஒரு பத்துவா எடுக்கணும் யார்ட்ட, உமர் ரதியல்லான் அவர்கள்ட்ட தான் இதுக்கு பத்துவா எடுக்கணும் போறாரு. போயிட்டு உமர் ரதியல்லான் அவரை கதவை மூடிக்கிது, கதவுக்கு முன்னாலும் நின்றுட்டே இருந்தார், மிச்ச நேரமா வரல. இப்ப வீட்டுக்குள்ள உமர் ரதியல்லான் அவரோட மனைவி கத்த தொடங்கிட்டான், யாருக்கு, உமர் ரதியல்லான் அவர்களுக்கு எதிராக சட்டம் போட தொடங்கிட்டான், கடுமையா கதைக்கிறான். ஆனா உமர் ரதியல்லான் பேசாம நிக்கிறான். இவர் யோசிக்கிறார், ஊருக்குள்ள வந்த சிங்கம் புலி மாறி வீட்டுக்குள்ள பூனை மாறி அடங்கி போய்கிறார், ஒண்ணும் பேசுறாருல்லையே வெண்டாதிக்கு முன்னால, சும்மா நிக்கிறார். அவ அந்த மாதிரி கலட்டான், நிச்சயம் பேசிட்டா. ஒரே இவர் பார்த்தாரு, நமக்கு சுகம் இல்லைன்னு மருந்து எடுக்க டாக்டர் கிட்ட வந்தா டாக்டருக்கு சேம் ப்ராப்ளம், அவர்கிட்ட என்ன நான் கேட்கிறேன். உடனே திரும்பி போறார், இனி இவர்கிட்ட மறந்து எடுத்ததே இல்ல, இவர்கிட்ட என்ன மத்துவா கேட்கிற, அவரை ஏற்றி வாங்குறாள் நம்மளை போல, நம்மள கம்பெனி அவர். அவர் திரும்பி போறாரு, திரும்பி போகும்போது உமர் ரதியல்லாஹு அன்ஹு கதவை திறந்து கண்டுட்டாங்க, இங்க வாங்க எங்க போறீங்க. அவர் சொன்னார், இல்ல ஏண்ட கொஞ்சாதி என்ன நிப்பாட்டி வச்சு ஏசுறா, இதுக்கு ஒரு பத்துவாவை எடுத்துட்டு போகணும்னு உங்கள்கிட்ட வந்தேன், பார்த்தா உங்களுக்கும் சேம் ப்ராப்ளம், உங்கள்கிட்ட என்ன நான் கேட்கிறேன், நீங்க சும்மாவே நீங்க அவரை ஒண்ணுக்கு பதிலும் சொல்லலையே என்று சொல்ல, உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவட விஷயத்துல நான் பொறுக்கிறதுக்கு சில காரணங்களையும் சில காரணங்களையும் என்ன தெரியுமா, எனக்கு காலை மாலை இரவு என்று எனக்கு உணவு சமைத்து தருகின்ற ஒரு செஃப்பாக அவள் இருக்கிறாள், எனக்கு தேவையான நேரங்களில் ரொட்டியா சமையலா அனைத்தையும் அவள் சமைத்து தருகின்றாள், எனது உடுவரைகளை வாஷிங் மெஷினை போல அவன் நின்று கழுவி தருகிறாள், முருகி வளதி எனது பிள்ளைக்கு பாலூட்டுகின்றாள், இவரிடத்திலே நான் நெருங்குகின்ற போது எனக்கு ஹராம் செய்கின்ற யோசனைகள் வருகின்றன. இப்படிப்பட்ட பல சேவைகளை எனக்கு செய்கின்ற மனைவி ஒருவேளை கொஞ்சம் கற்றுரா கேட்டுக்கொள்வோமே, குறைஞ்சா போகுது, அத்தனை நானும் செஞ்சுட்டீங்கிறேன், நீங்களும் அதை செய்யுங்க, நீங்க கத்துறீங்க நேரத்தில் சொன்னா அவங்களுக்கு அமைதி வைக்க சொல்லி, இப்ப அவர் சூழ்நிலை கத்துறோம், நீங்க அமைதியாரீங்க, நீங்க அமைதியாரீங்க, ரெண்டு பக்கம் கத்தினா நெருப்பா போயிடும், பத்தி பிடிச்சிருது, ஒரு பக்கம் நெருப்பாகினா மறுபக்கம் தண்ணியாக அப்பதான் வாழ்க்கை தனியும். பல சேவைகளை செய்கின்றாள், உங்களுக்கு சாப்பாடு சமைச்சு தாரது அந்த மனைவியின் கடமையா, கடமையா இல்ல, கடமை இல்ல. அது இமாம்கள் ஃபுகஹாக்கள் பல விவரங்களை எழுதுகின்றார்கள். நீங்க கல்யாணம் முடிச்சுட்டீங்க, பொஞ்சாதி அவர வீட்டில் அவ சமைக்கிறாங்க, வேலைக்காரி சமைச்சுதான், அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்தால் நீங்க அவ சமையல் அறைக்கு இறக்கியதா, நீங்க ஆள் போட்டு சமைச்சு கொடுப்போம், இதுதான் சட்டம். இன்னும் சில பெண்கள் இருக்கிறார்கள், வாப்பா சாமான வாங்கி போட்டா சமைச்சு தின்னுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்தால் நீங்க சாமான வாங்கி கொண்டு கொடுக்கணும், அவங்க சமைச்சு தின்றுட்டு அவங்க தூங்கிடுவாங்க, உங்களுக்கு சமைச்சு தரணும் என்ற கடமை அவங்களுக்கு இல்லை, அப்படி ஒன்று இல்லை. கணவனுக்கு சமைத்து போட வேண்டும் என்கின்ற கடமை பெண்களுக்கு கிடையாது, ஆனால் செய்கிறார்கள், அது அவர்களுடைய ஒரு சேவை, சேவை சம்பளமா இருக்கிறார். இப்படிப்பட்ட பெண்கள் நாங்க எவ்வளவு அவர விஷயத்துல பொறுமையாயிருக்கோம், ஒரு கோக்கியை வச்சு மூணு நேரம் சமைச்சு பாருங்க எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சேவைகளை செய்கின்ற பெண்கள் கொஞ்சம் அப்படி வந்துட்டா சில குறைகளை கண்டித்தா நம்ம அழைக்கணும். இது இஸ்லாமிய தெருவுக்கு பின்னால் தான் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு நமக்கு ஏற்படும். சாமான வாங்கி கொடுத்தோம், அவன் என்ன செஞ்சா, சமைச்சு திண்டுட்டு கழுவி வச்சுட்டு படுத்துட்டான். நம்ம கடையில இருந்து வீட்டுக்கு போய் சட்டு முடிய பார்த்தா எல்லாம் கழுவி படுத்திக்குது. என்ன சாப்பாடு இல்ல, இல்ல நான் திண்டுட்டு படுத்துட்டேன், நான் சமைச்சேன் எனக்கு போதுமானாலும் அவ்வளவு. நீங்க என்ன செய்யற, கடை போவோம். இதுதான் இஸ்லாமிய உலமாக்கள் புகாக்கள் காட்டுகின்ற ஒரு வழி. இப்படி இருந்த நேர்கள் இரவு பகல் மூன்று நேரமும் நமக்காக தேவையான நேரம் எல்லாம் சமைத்து சமைத்து கொட்டுகின்றார்களே, இந்த பெண்களை நாம் இவ்வளவு கண்ணியப்படுத்த வேண்டும், எவ்வளவு இறக்கத்தன்மையோடு நடக்க வேண்டும். நாம் பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்கின்ற கடமை கூட அவர்களுக்கு கிடையாது, கிடையாது. பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்கணுமா, அந்த கடமை கூட அவருக்கு இல்லை. சொல்றா பிள்ளைய பெற்றுட்டேன், உங்களோட புள்ள நீங்க யாருக்கையாவது கொடுத்து பாலை கொடுத்து கொடுங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும், ஒரு தாயை தேடணும் பால் கொடுக்க. எங்கெங்கயோ தேடி போயிட்டு பார்த்தா நல்லா மனுஷி உண்டு. அவ சொல்றா நான் பால் கொடுத்தேன், எனக்கு மாசத்துக்கு 15,000 ரூபாய் வேணும்ன்றா. இவ நீங்க வந்து சொல்றீங்க, உங்களோட வயசு பால் கொடுக்க 15,000 ரூபாய் கேட்கறான கும்பல். இவ சொல்றா எனக்கு 10,000 ரூபாய் தாங்க வயசு. இப்ப அவங்க கொடுக்கலாம், உங்க வயசுக்கு கொடுக்க ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து பிள்ளைய பால் கொடுக்க கொடுத்துரும். இதுதான் சட்டம். பல்லு சிங்கிறதுக்கு ஒரு குச்ச உடச்சிட்டு வாண்டு உரிமையோடு சொல்ல முடியாது, உரிமையோடு சொல்லலாம். சொல்றோமா நாம் அவர்களுக்கு முன்னால் எருமை ஒன்று மாறி விடுகிறோமே. யாருமே அவங்க சின்ன சின்ன சில தவறுகளை விடுகின்ற போது நம்ம மனுஷனா மறந்துடுறோம். என்ன சோறு சமைச்சுட்டார்கள், கடமை இல்லை, சேவையாக செய்கின்றார்கள். அந்த சோத்தல கொஞ்சம் கல் இருந்தா பிளேட்டு ஊடகம் பறக்குதே. சமைத்து தந்த சாப்பாட்டுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நாம் அதையெல்லாம் கண்டவாறு திட்டுகிறோம், பேசுகிறோம். உப்பு கூடினா ஒரு பிரச்சனை, ஊற்றின டீ ஆறிட்டா இன்னொரு பிரச்சனை. ஏன் காலி கோட்டில் வளர்த்து போகும், என்ன என்ன வழக்கம், ஏண்ட உண்மைக்கு இவ டீ ஊற்றி கொடுக்கலான்றா. அதே உனக்கே ஊற்றித்தாரது வாஜிபு இல்ல, உண்மை ஊற்றி தரணுமா. சட்டம் வழங்கா பிரச்சனை, சரியத்தை வழங்காத பிரச்சனை, மனைவி கணவனின் கடமையை, கணவன் மனைவியின் கடமையை விளங்காத பிரச்சனை. அதுதான் இன்றைக்கு கோர்ட்டு வரைக்கும் போயிருக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே நாம் இந்த விடயங்கள்ல மிக தெளிவாக இருக்க வேண்டும். அதுக்காக பொம்பளை வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க. நீங்களாம் இது பொருள் சாப்பாடு தரமாட்டேன்டா அதை நின்றுவாங்க கடையில, பொருள் வேற வேற பிரச்சனை வந்துருக்கு. அஸ்மா ரதியல்லான் அவர்கள், அபுபக்கர் ரதியல்லானோட மகன், தன்னுடைய கணவர் ஜுபைர் ரதியல்லான் அவர்களுக்கு சமைச்சு போட்டாங்க. பாத்திமா ரதியல்லான் அவர்கள் தனது கணவனை அழைச்சி சமைச்சு போட்டாங்க, தண்ணி இழுத்தாங்க, இடுப்புல அடையாளம் வந்துச்சு, கையில கையெல்லாம் அவர்களை கஷ்டப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் வேணான்னு சொல்லல, அழைக்க சொன்னாங்க நீங்க வெளிவேலைகளை பாருங்க, பாத்திமாக்கு சொன்னாங்க வீட்டுக்குள்ளுக்குள்ள வேலைகளை பாருங்க. கடலை இல்லாட்டியும் இது ஒரு முறை, நீங்க செஞ்சுட்டு போற ஒரு முறை, ஆண்கள் செஞ்சு கொண்டு போற ஒரு முறை. என்றாலும் பெண்கள் விடயத்திலே ஆண்கள் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் உள்ளவர்களாக மாற வேண்டும். பெண்களோடு பேசுவது அழகா பேசுங்க. தலைவர்கள் இசாவுக்கு பின்னால சில நேரங்களில் ஒரு மனைவி விட்டுட்டு அவ்வளோ வைஃபையும் சேர்த்துருவாங்க. எல்லாரோடையும் உட்கார்ந்து நைட் டின்னர் எல்லா வைஃபோடையும் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கொண்டிருப்பாங்க. சில ஆம்பளைகள் பெண்களோட பார்ப்பதே கிடையாது, வைஃப பாத்தியத்தின் நாள்னு தெரியாது. சிலருக்கு வைஃப் உண்டாலே வீட்டுக்கு வருவாரு, கீழே பார்ப்பாரு, அப்படி போவார் பாத்ரூமுக்கு. இனி மூத்த புள்ளால்தான் வந்து சேர்க்கிற வாப்பாவ சாப்பாடு கொண்டு வருவோம், வாப்பாக்கு புள்ளால்தான். அந்த மனைவி அவருக்கு பிடிக்காது. கண்ணியத்துக்குரியவர்களே, இதெல்லாம் ஒரு குடும்ப தலைவனுக்கு ஒரு உகந்தம் அல்ல, அநியாயத்தில் போய் சேர்ந்துடும். எவ்வளவு அமல் செஞ்சாலும் வேலை இல்ல, நாளைக்கு எங்களை அமலே எங்களால் பாதிக்கப்பட்ட மனைவியே கொண்டு போயிடுவார். எனவேதான் அல்லாஹ்விடத்திலும் நாம் தப்ப வேண்டி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அவர்களுடைய மனைவியோடு பரிகாசம் செய்வார்கள், சிரிப்பு காட்டுவாங்க, சந்தோஷமாக நடந்து கொள்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ் என்னோட எப்படி என்று சொன்னா, நான் மென்சத்துடைய காலத்தில், ஹைதுடைய காலத்தில், நான் ஹைதுடைய காலத்தில் நான் கோப்பையில தண்ணி குடிச்சேன். தண்ணி குடிச்சிட்டு அந்த கோப்பையை நான் வச்சா ரசூலுல்லாஹ் அந்த கோப்பையை எடுத்து ஏண்ட வாய்ப்பட்ட இடத்தை தேடுவாங்க. ஏண்ட வாய்ப்பட்ட இடத்தை தேடி அந்த இடத்துக்கு மேல ரசூல்னா வாயை வச்சு குடிப்பாங்க. அன்பை பெண்களுக்கு மத்தியில் கணவன் மனைவி உறவை தொடர்பு படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு வழியை பாருங்கள். அந்த மனைவிக்கு எவ்வளவு தான் ஹயருடையவா சுகமில்லாதவா. அந்த காலத்திலும் மனைவியின் வாய் வைத்த இடத்தை தேடி கணவன் குடிப்பதென்றால் எவ்வளவு இந்த குடும்ப வாழ்க்கையை ரசூலுல்லா அப்படி நெருக்கமாக கொண்டு போயிருக்கிறார்கள். நாங்கள் தான் நெருங்கோனும் சொல்லுவார்கள், வெயில் காலம் எனக்கு வேர்த்து கொட்டுது, இப்ப தண்ணீர் ஒரு கோப்பையை நான் குடிப்பேன், வேர்த்து கொட்டி கொண்டிருக்குது. இந்த நேரத்தில் அந்த கோப்பையிலையும் வேறுபடுமா இல்லையா? குடிச்சிட்டு வச்சா ரசூலுல்லா உடனே அந்த கோப்பையை எடுப்பாங்க, இந்த வாய்ப்பட்ட இடத்தை தேடி குடிப்பாங்க. நானும் ரசூலுல்லாவும் வீடு கூடின பின்னால் குளிப்பு வாஜிபாகிறோம். நாங்க ரெண்டு பேரும் ஒரு பாத்ரூம்ல ஒன்றாட்டம் குளிப்போம். ஆயிஷா சொல்றாங்க ஒன்றாட்டம் குளிப்போம். ரசூலுல்லா 50-55 வயசுக்கு மேல ஒன்றாட்டம் குளிப்போம். ஒரு கோப்பை தான் நீக்கும் டேங்க்ல. நானும் கைய போடுவேன், ரசூலுல்லாவும் கைய போடுவாங்க, ரசூலுல்லா குடிச்சிருவாங்க, நான் பாஞ்சி புடிச்சி விடுங்க விடுங்க அப்படி நாங்க கொஞ்சி விளையாடி கொண்டு எங்கட குடும்ப வாழ்க்கையை நடத்துவோம் என்று மோமின்களுக்கு முன்மாதிரியாக ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் தனது வாழ்க்கையின் அந்த குடும்ப நிலைமைகளை சொல்லிக் காட்டுகிறார்கள். எனவே ஆண்களிடத்துல கொஞ்சம் அந்த புலி மாறி சீரிப்பாயிர போக்கு இல்லாமா, சீரிப்பாயிர போக்கு இல்லாமா. அதற்கு உமர் ரதியல்லாஹு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், உமர் ரதியல்லாஹு எப்படிப்பட்ட ஒரு சஹாபி, அவங்க சொல்றாங்க வீட்டுக்கு போனா சின்ன பிள்ளைய போல ஆகிரும். பாப்பா வீட்டுக்கு போனா சின்ன பிள்ளைய மாதிரி ஆகிரும்மா. ஏன், அவளோ அன்பா சொட்டா இறக்கமா பாசமா. அவருடைய பேச்சு சைலன்ஸ், அவருடைய பேச்சுகள் அன்பு, அவருடைய கதையில அன்பு, அவருடைய நடத்தையில் அன்பு. அவர் போனாலே ஒரு சொத்த ஆளா மாறினார், சின்ன பிள்ளைய போல மாறினார். ஏன்னா இவர் மேனேஜர் ஆயிப்பார், வைஃப் மேனேஜர் இல்லையே. இவர் பெரிய படிப்பு படிச்சிருப்பார், வைஃபு கண்டளவு படிச்சிருக்காது. அது பொம்பளையே அவங்களுக்கு விளங்குற ஒரு பாசை ஒண்டிக்கிறேன். அந்த பாசை சின்ன பிள்ளைகளுடைய பாசை. கணவன் என்றாலும் சின்ன பிள்ளையா நடந்து கொள்வது. இது வாப்பட வேன் வருகின்ற கொலே உம்மா பிள்ளைகளோட சந்தோஷமா பேசிட்டீங்க, சந்தோஷமா பேசிட்டீங்க கூட வாப்பட வேன் சத்தம் கேட்டா உமா ஓடி பேசிக் கொண்டு கூட்டுறா ஊட்ட பிள்ளைகள்லாம் எடுத்துக்கொண்டு கொப்பியை பெருத்திக்கொண்டு எல்லாம் ஹோம் வர்க் செய்யுது. போலீஸ்காரனவா, ஆர்மிக்காரனவா, பிரிகேடியராவா, இப்படியே வாப்ப வீட்டுக்கு வர, வாப்ப வீட்டுக்கு வந்தா அன்பு வர வேண்டும், வீட்டுக்கு அருள் வர வேண்டும், இரக்கம் வர வேண்டும், பிள்ளைகளுடைய உள்ளத்திலே மனைவியின் உள்ளத்திலே மகிழ்ச்சி பொங்க வேண்டும். பயம் வரவில்லை. உமராத்தியெல்லாம் சொல்றாங்க, அவர் படித்தவர் 52 வயசு. எப்படி இவர் படிப்பு, ஒரு 2 வயசு பிள்ளையோட இவர் பேசணும், எப்படி பேசணும், இவரது படிப்பை வச்சு பேசினா பிள்ளைக்கு விளங்குமா? இவர் சொல்றார் தயவு செய்து எழுந்து என்னிடம் ஓடி ஓடி வா, வருமா? இவரது படிப்பு வச்சு பேச அதுக்கு விளங்காது. உங்களை பேச்சு நீங்க 2 வயசா மாறுங்க, புள்ள விளங்குற பாசையில பேசுங்க. இதை போலதான் வீட்டிலே உள்ள மனைவியும் பிள்ளைகளும் உங்க, நீங்க தலைவர் ஊருக்கு, நீங்க மேனேஜர் சர்ச்சைக்கு, நீங்க பிரின்சிபல் ஸ்கூலுக்கு, நீங்க ஜனாதிபதி நாட்டுக்கு, உங்க மனைவிக்கு கணவனாக வாழ்ந்து பழகுங்க, இறக்க சிந்தனையோடு எடுங்க, அன்பா நடந்து கொள்ளுங்க, அவங்களுக்கு விளங்குற மாதிரி பேசுங்க, உங்க தரத்துல இருந்து பேசாதீங்க, நீங்க கீழே இறங்குங்க. உமர் ரதியல்லாஹு சொல்றாங்க, எந்த அளவு சொல்றாங்க, வெளியே போனா ஆம்பளை ஆகுங்க, ஊருக்குள்ள போனா ஆம்பளை மாதிரி நிமிந்து நில்லுங்க, தைரியமா நில்லுங்க, வெட்டு கொடுக்க நல்லதுக்காக போராடுங்க. இது வெளியில போனா தான் எல்லா சாஸ்து சரியான இறக்க ஆக்களோட சரியான இது. வீட்டுக்குள்ள வந்தா கமாண்டர், ஆர்மி கமாண்டர். இந்த வாழ்க்கை இது மாறணும் தலைகீழா. கண்ணியத்துக்குரியவர்களே, இது எங்களுடைய தலைவர் உமரத்தில் அவர்கள் சொல்லித்தந்த ஒரு வழிமுறை. ஏன், மனைவிமார்களோடு பிள்ளைகளோடு சுற்றுலாக்கள் போவது கூட கணவன்மார்கள் பெண்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை. சந்தோஷமா பயணங்களை கூட்டிட்டு போங்க. இன்னும் நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க 45-50 வயசாதிச்சு, ஊர்ல உள்ள வாலிப கூட்டம் போனா அதே சேர்ந்து கொள்வார். பொஞ்சாதி பிள்ளை விட்டு போறது விருப்பம் இல்லை, அவங்களுக்காக செலவழிக்கிறதும் விருப்பம் இல்லை. இப்படி சில நோயாளிகள் இருக்கிறாங்க. இல்ல மனைவி மக்களுக்கு செலவழிங்க, அதுவும் சதக்கா கொடுத்த நன்மை கிடைக்கும்.
தீனார் நன்பத்தகு ஸ்ரீ சபீர் இல்லா அல்லாத பாதையில் ஒரு தீனார செலவழிச்சீங்க, ஒரு மிஸ்கினுக்கு ஒரு தீனார செலவழிச்சீங்க, ஒரு அடிமைக்கு ஒரு தீனார செலவழிச்சீங்க, உங்களோட மனைவிக்கு ஒரு தீனார செலவழிச்சீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட மனைவிக்கு செலவழித்த ஒரு தீனார் இது எல்லா சதக்காக்களையும் விட மிகைத்த சதக்கான்னு சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, நான் சஹாபாக்களோடு ஒரு பயணத்துல இருந்தேன், ரசூலுல்லாஹ் என்ன கூட்டிக் கொண்டு போனாங்க, பயணம் கூட்டிக் கொண்டு போற ரசூலுல்லாஹ் மனைவிய போற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சஹாபாக்களுக்கு, தகத்தமே நீங்க முன்னுங்க, எல்லா சஹாபாக்களையும் முன்னுக்கு அனுப்பிட்டாங்க. ஆயிஷாவுக்கு புடிஞ்ச வாங்க, ஆயிஷா சின்ன பிள்ளை, நாங்க ரெண்டு பேரும் ரேஸோட போறோம். யார் சொல்ற? நபி. நாங்க ரெண்டு பேரும் ரேஸோட போறோம், ஓடுவோமா? யாராய்க்கு ஓடுவோம்? ஒன் டூ த்ரீ. ரசூலுல்லாஹ் ஆயிஷா ஓடுறாங்க, ஓடி 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 ஆயிஷா ரசூலுல்லாஹ் முந்திட்டாங்க. ஏன்னா சின்ன பிள்ளை மெலிஞ்சி உடம்பு போதா முந்திட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் தோத்து இது ஒரு கிட்டத்தட்ட 50-55 வயசுக்கு போறோம். ஏன் அந்த மனைவிக்கு அந்த பாசம் தான் நிலைஞ்சது அப்படி நினைக்கிறாங்க ரசூலுல்லாஹ். இன்னும் சில வருஷங்களுக்கு பின்னால ஆயிஷா நீ கல்யாணம் முடிச்சு போயினால கொழுக்கிறத நல்லா கொழுத்துட்டான். இன்னொரு பயணத்துல இருந்தாங்க. ஆயிஷா சொல்றாங்க, போன முறை பயணத்துல நடந்ததை நான் மறந்துட்டேன். ரசூலுல்லாஹ் திடீர்னு சொன்னாங்க ஓடுவோமா? ஆயிஷா சொன்னாங்க, இந்த உடம்போட எனக்கு ஏதோ வாப்பா என்ன ஓடும் 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 ஓடத்தோம், சரி ஓடுவோம் ரெண்டு ஒன்னியமா கெட் ரெட்டி கோ. ரெண்டு பேரும் ஓடுறாங்க. ஓடினா ஆயிஷாவை ஓடி கொள்ளியா உடம்பு கூட ரசூலுல்லாஹ் முந்திட்டாங்க. முந்தி போயிட்டு சொன்னாங்க, ஹாரிஹி அன்றைக்கு நீங்க முந்தினீங்களா பாத்தீங்களா, இன்றைக்கு நான் முந்தினேன். இதுதான் குடும்ப வாழ்க்கை, இதுதான் குடும்ப வாழ்க்கை. அவர்களுடைய குறைபாடுகளை அவர்களுடைய தன்மைகளிலே நாம் பொறுமை கொள்ள வேண்டும். அதெல்லாம் கண்டுகொள்ளவே படாது, அதில் குறைகளை தூக்கி பிடிக்கப்படாது. குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாமல் போயிடும், சந்தோஷம் இல்லாமல் போயிடும். அந்த விஷயத்துல நாம் அதிகமாக கவனம் எடுக்க வேண்டும். கன்னியத்துக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் பெண்களுக்கு குடும்பத்துக்கு ஹலாலான உணவை உண்ணப்படுங்கள். அவர்கள் தப்பு தவறு செய்து விட்டால், அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட மறுத்து விட்டால், உடனடியா அடிக்கிறது இல்லை, அடிக்கிறது இல்லை. அதுக்கு இஸ்லாம் முறைகளை சொல்லுது, உங்களோட பெண்கள் உங்களுக்கு மாறுபாடு செஞ்சா பயான் பண்ணுங்க, பயான் பண்ணுங்க, நரகத்தை சொல்லுங்க, சொர்க்கத்தை சொல்லுங்க. அப்போ அவங்க ஹதீஸ் தெரிஞ்சுக்கணும், பயான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதை கொண்டு அவங்க மாறிடுவாங்க. சரி, அவங்க பயான் சொல்லி அவங்க கேட்கல, அடுத்தது அடிக்கப்படாது. இரண்டாவது, படுக்கையிலே நீங்கள் திரிந்து படுக்க வேண்டும். உம்மாட்ட அனுப்புறல, ஒரு ரூமுக்குள்ளதான் தூங்கணும், ஒரு கட்டில்தான் தூங்கணும், நீங்க திரும்பி தூங்கிடுவீங்க. இந்த காட்சியை அவள் தாங்க மாட்டாள். குர்ஆன் சொல்லுகின்ற உண்மை இது. பயான் சொல்லி திருந்தாதது படுக்கையில திரிஞ்சு படுக்கும் போது சும்மாவே உங்களுக்கு கட்டுப்படுவாங்க. சரி, அதுக்கு நீங்க திருந்தலையா? மூணாவது குர்ஆன் சொல்லுது, பவரிபோகுன்ன, இப்பதான் நீங்க அடிக்கணும். அடிக்கிற அடி எப்படிப்பட்ட அடி? லாயசீலுதமா, ரத்தம் ஓடக்கூடாது, எலும்பு உடையக்கூடாது, முகத்தில் அடிக்கக்கூடாது, ஏற்றக்கூடாது, திட்டக்கூடாது. அடி மட்டும்தான், அடி மட்டும்தான். ஒரு பொம்பளை ஹாஸ்பிட்டல் இருந்தா முதுக பிடிச்சி என்ன மாப்பிள்ள உலக்கையா அடிச்சான், நீ எல்லாம் ஒரு மாப்பிள்ளையா? சிலவங்க பொம்பளை அடிச்சுட்டு வந்து குடுத்தா ஒரு குடு என்னமோ அந்த உலக யுத்த காலத்தில் கலந்துட்டு பெரிய தட்டிட்டு வந்தமா இவர் கதைக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, பெண்களை அடிப்பவர் ரசூலுல்லாஹ் திட்டினார்கள், ரசூலுல்லாஹ் திட்டினார்கள் பெண்களை அடிப்பவர்களை. எப்படி திட்டினாங்க தெரியுமா? உங்களோட மனைவிய கை நீட்டி நீங்க அடிச்சுட்டு, கை நீட்டி அடிச்சுட்டு எந்த மூஞ்சோட அந்தியில அவளோடு சேர்ந்து வாழ்ந்தீங்க, நெச்சமில்லாமலுக்கு. ஆயிஷா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எந்த ஒரு வேலைக்காரனுக்கும் கை நீட்டி அடிச்சில்ல, எந்த ஒரு பொம்பளைக்கும் ரசூலுல்லாஹ் கை நீட்டி அடிச்சது கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அடிக்கிறதுக்கு அல்ல, மாமாட்ட கையை பிடிச்சி தௌவதித்துக்கன்னு சொன்னது. அந்த பெண்ணோடு நீங்கள் வாழ்வதாக இருந்தால் அழகிய முறையில் அநியாயம் செய்யாமல் வாழ வையுங்கள். வாழ முடியாதா? அழகாக கண்ணியமாக அவளை பாரம் கொடுத்து விடுங்கள். அடிச்சு காலோடத்தி நொறுக்கி, இது ஒரு மூமினுடைய அழகில்ல. பொம்பளைக்கு அடிக்கிறதெல்லாம் கெட்டித்தனம் இல்ல, அது பேரைத்தனம், பொறுமை இல்ல. பெண்கள்கிட்ட பல குறைகள் இருக்கத்தான் செய்யும், நிறைய குறைகளுக்கு அதை கண்டுகொள்ளப்படாது, அதை கண்டுகொள்ளப்படாது. உதாரணத்துக்கு சொல்லுவாங்களே, ஒரு அவுளியா, அந்த பொம்பளைக்கு அவரோட திருப்தியே கிடையாது,
சுபத்துல போனவரே கொஞ்சாதி முத்தம் கூட்டி கொண்டிருக்கிறார். இவர் பள்ளியிலிருந்து அவருடைய கராமத்தால மேலால அப்படி பறந்து கொண்டு போறாரு. இவன் பார்க்கிறா இவர்களே அவுளியா, மாப்பிள்ளை தெரியாது மாறி விளங்கிட்டார். இவர்களே அவுளியா, எங்கட வந்து நிற்கிறான் பள்ளிக்கு போயிட்டிருக்கிறான். மாப்பிள்ளையோட திருப்தியே இல்லையா அவங்களுக்கு, என்ன செஞ்சாலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு பொம்பளை நரகம் போறதுக்கு காரணமே தக்ஃபுர்னல் அசீர், காலமூராக கவனித்த கணவனுக்கு ஒரு நாள் கவனிக்காட்டி நன்றி கட்டவளா மாறிடுவாள், இது அவள் நரகம் போக காரணம். அப்ப அவளையா மாப்பிள்ள, ஆனா திருப்தி கிடையாது. ஒருத்தர் பறக்க கூட சொல்றா இவர் இல்லையா அவளியா, எங்கடவனிக்க வரட்ட அவன்கிட்ட சொல்றேன். இப்ப அவர் தூரம் போயிட்டு இறங்கி அப்படி மெல்ல மெல்ல வாரார், வர்ற கூட தொடங்கிட்டான். நீங்க தான் அவளியா, இந்தா இப்போத்தர் பறந்து போனார். சாக்கையே ஆச்சா, கண்டியாவோ கண்டேன், அது நான் தாண்டி நீங்களா ஆச்சா, அந்த தாள் கண்ணி அப்படி விளைஞ்சி விளைஞ்சி தொடங்கிட்ட. திருப்தியே கிடையாது. இது பெண்களின் இயல்பு. தாய்மார்கள் என்ற போய்க்கவானம் ரசூலுல்லா சொன்ன தகவல்கள், வளைந்த அந்த எண்ணம், வளைந்த இடத்தினால் படைக்கப்பட்டவர்களிடம் நிறைய வளர்த்தல்கள் இருக்கும். அது அல்லாஹ்வுடைய ஒரு இயற்கை, அதை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும். குறகானக்கூடாது, குறகண்டு பிடிக்க கூடாது. எனவேதான் கண்ணியத்துக்குரியவர்களே, மனைவிமார்களை நோக்கி உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உங்களுக்கு உங்களோட மனைவியை நோக்கி ஒரு கடமை இருக்கிறது. என்ன சொல்றாங்க, நாலு நாளைக்கு ஒரு தடவை சரி ஒரு கணவன் மனைவியின் உடல் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். நாலு நாளைக்கு ஒரு தடவை, இது கடமை. ரெண்டு பேரும் விரும்பி பிரிஞ்சு நிற்கிறாங்க, அது வேற செய்தி. சிலவங்களுக்கு அப்படி இல்லை, இசா தொழுதாத்தான் பசாருக்கு எழுப்புது, இசா தொழுது பசாருக்கு எழுதுவாரு. அவர் கூட்டம் நடத்துறாரு, மீட்டிங் நடத்துறாரு, 12 மணிக்கு வீட்டுக்கு வராரு, அவர் குரட்டை விட்டு தூங்குறார். வாழ்க்கை முறை விட்டம் கழியுது பசாருல வாழ்க்கை. இது ஒரு குடும்ப தலைவனுக்கு ஒரு உகந்தவல்ல, வீட்டோடு ஒழுங்கோடு மனைவியின் தேவைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். இது கூட மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை. காபுபின் சூர் ரபியல்லான் அவர்களிடத்துல ஒரு பொம்பளை வந்து உமர் ரபியல்லான் அவங்களும் நிக்கிறாங்க, நிக்க போல பொம்பளை சொல்றா, இந்த மாப்பிள்ளையே போல ஒரு சிறந்த ஒரு மாப்பிள்ளை உலகத்துல இல்ல, யாரெல்லாம் தூங்குறாரு, பகலெல்லாம் நோன்பு, நல்ல மாப்பிள்ளை புகழ்ந்து அனுப்பிட்டாங்க. பக்கத்துல இருக்க காபு சொன்னாங்க, அவ மாப்பிள்ளைய புகழ இல்ல, அவ என்ன சொல்ற மாப்பிள்ள ராவிக்கு தூக்கமா, பவளைக்கு நோன்பா, நோம்பு 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 குடிச்சிட்டு ராலைக்கு தயத்துல தூங்கிடுறாரு. அந்த மனைவி என்ன சொல்றா, என்னை கவனிக்கிறார் இல்லை, எனது தேவைகளை பூர்த்தி செய்கிறார் இல்லை, அதைத்தான் சொல்லிட்டு போறா. அப்பதான் உமர் ரபியல்லா சொல்றான் காபு கிட்ட, காபே சரி நீங்க அவருக்கு சத்துவா கொடுங்களே. அப்ப காபு ரபியல்லா சொன்னாங்க, நான் எப்படி சொல்றேன்டா, அவர் ராலைக்கெல்லாம் வணங்குற ஒரு மனுஷன், எனவே நான் சொல்றேன், அவருக்கு ஒரு நாலு மனைவி இருக்குதுன்னு விளங்கிக் கொள்ளும். நாலு மனைவி இருந்தால் அந்த மூன்று நாள் மூணு மனைவியில வீட்டுக்கு போயிடுவாரு. இந்த மனைவி கிட்ட நாலு நாளைக்கு ஒருத்தர் போகத்தானோனும் ரைட், மற்ற மூன்று நாளே அவர் வணங்கட்டும் தொடர்த்தும் ராவங்களுக்கு அவசியட்டும். நாலாவது நாள் மனைவியின் தேவையை இவர் கவனித்தே ஆக வேண்டும். இதுல கவனம் செலுத்தணும், இல்லாட்டி பிரச்சனை வரும், பிரச்சனைகள் வரும், தவறான வழிகளை யோசிக்க வழி பிறக்கும். கணவன் இருக்கும் போது அசிங்கங்கள் நடக்கும், பாய்ந்தோடுகின்ற அல்லது தவறான நடத்தைகளை நாம் இன்று உலகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே. எனவே இதெல்லாம் கணவன்மார்கள் கவனிக்க வேண்டிய அவர்களுடைய கடமைகள். அடுத்தது பெண்களுக்கு அவர்களுடைய வீட்டு வேலைகளில் உதவியாக இருப்பதும் நபியின் பண்பு. நபியின் பண்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் என்ன செய்வாங்க என்று கேட்கப்பட்ட போது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், கான யக்ஊமு ஃபீ மிஹ்னதி அஹ்லிஹி, குடும்ப எல்லா விஷயங்களையும் வீட்டு எல்லா வேலைகளையும் ரசூலுல்லாஹ் செய்வாங்க. எப்படி சொல்றாங்க, யஹீத் சௌபா, அவங்க உடுப்பா அவங்க தச்சு கொள்வாங்க, வயஹலுபு ஷாத்தா, அவங்க ஆற்றுல பால் கலப்பாங்க, வயஹ்தி முனஸ்தா, தண்ட வேலையை தான் செய்து கொள்வாங்க, யஹ்கிபு நாயனா, அவங்க செருப்ப பிங்க அழைச்சு கொள்வாங்க, இயற்கா தல்வா, அவங்கள பாத்திரங்கள் உடைஞ்சா, அவங்கள வாளிகள் உடைஞ்சா அதை அவங்க ஒத்து போட்டுக் கொள்வாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளே இருந்தால் வீட்டார்களோடு சேர்ந்து எல்லா வேலைகளிலும் கவனமாக இருப்பார்கள். இன்றைக்கு எங்கட பாஷையில சொல்றா, முட்டம் கூட்டணும் ஆம்பளைகள், வீடு கூட்டணும் ஆம்பளைகள், தேங்காய் நிறுவனம் ஆம்பளைகள், வெங்காயம் விழிக்கணும் ஆம்பளைகள். இதை போல மனைவிமார்களுடைய தேவைகளையும் கணவன்மார்கள் கவனிக்கக்கூடியவங்களாக மாற வேண்டும். இதுவும் ஒரு நபி வழியாக இருக்கிறது. அடுத்தது பெண்களுக்கு இஸ்லாமிய தீனுடைய கர்மங்களை கற்றுக் கொடுப்பது கணவன்மார்களுடைய கடமை. சுத்தத்தை படித்து கொடுங்க, காலத்தில் சுத்தத்துடைய காலத்தில் அவர்கள் எப்படி நடக்க வேண்டும், எது நஜீசு, எது இஸ்திஹாலாவுடைய காலம், எது சுத்தத்துடைய காலம், அவர்களுடைய யார் மகரம், யாருக்கு முன்னால அவர்கள் பேசலாம் கலைக்கலாம், யாருக்கு முன்னால மறையணும், இதை படித்து கொடுங்க. அவர்கள் சில பெண்கள் தீனுக்கு ஏற்றுகிறார்கள், 30-40 வயசாக்கி குர்ஆன் தெரியாது, சொல்லக்கூடிய முறை தெரியாது, பாத்திஹா தெரியாது, அத்தஹியாத்து தெரியாது. இப்படி சில பிள்ளைகள் படிக்கிறார்கள், குமரி பிள்ளைகள் வெளியில் செல்லுகிறார்கள், அவர்களுக்கு அம்மாவுடைய பக்குவத்தை சொல்லுங்கள். வெளியில் சென்று தனிய பிரயாணங்கள் செல்லுகிறார்கள், பாடசாலைகளுக்கு செல்லுகிறார்கள், கேம்பஸ்களுக்கு செல்லுகிறார்கள். இவர்களுடைய விடயங்களில் பேணுதல் காட்டுங்கள், ஹிஜாப் விஷயங்களை அறிமுகப்படுத்துங்கள். இதெல்லாம் ஒரு ஆணை தாண்டி பெண்களுக்கு போய் சேர வேண்டிய கடமைகள். தீனுடைய விஷயங்களை பெண்களுக்கு படித்து கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போன்ற தன்னுடைய மனைவிமார்களை செல்லமாக நடப்பார்கள். ஆயிஷாவுக்கு ஆயிஷ் ஷார்ட் நேம் வச்சு கூப்பிடுவாங்க, சுருக்கமா வச்சு கூப்பிடுவாங்க. எந்த அளவுக்கு இதயத்தின் கனியே என்று அந்த மனைவிமார்களை அன்பாக கூப்பிட்ட வரலாறுகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களில் மிகச்சிறந்தவர் உங்களுடைய மனைவிமார்களுக்கு சிறந்தவர் தான். சர்டிபிகேட் தந்தா தான் நீங்க அல்லாஹ்விடத்தில் சிறந்தவங்களாக ஆகுவீங்க என்கின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு மனைவியை அவருடைய குறைநிறைகளை கண்டு தூக்கி பிடிக்காம அவர்களை அன்பாக தீன் வழியிலே சொர்க்கத்துடைய வழியிலே நடத்தி செல்லுவதாக இருந்தால் அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அதுக்கு நிறைய சகிப்புத்தன்மை வேணும். எதுக்கெடுத்தாலும் அடி, எதுக்கெடுத்தாலும் ஏற்றி, எனக்கு தெரிந்ததெல்லாம் அடியும் உதையும் சுட்டும் தான் இருந்தா ஒரு போதும் உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்காது. அவர்களுடைய குணத்தை பார்த்து சகித்துக் கொண்டு அன்பாக பண்பாக குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் தான் உண்மையிலே மார்க்கப்பட்டுள்ள ஆண்களாகவும் நாளைக்கு பெண்களுக்கு அநியாயம் செய்யாத ஒரு கூட்டத்தில் எங்களுக்கு நிச்சயமாக சேரலாம். எனவேதான் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த குடும்ப வாழ்க்கையில மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம பார்த்தோம். ஒரு மனைவி தனது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சுருக்கமாக கவனித்தோம். இந்த விடயங்கள்ல பேணுதல் இருந்தா மனசுக்கா இருந்தாலும் கூட நாம் செய்கின்ற பிழைப்புலைதான், அநியாயம் அநியாயம்தான். நமது எத்தனையோ தராவி, எத்தனையோ ரமலான், எத்தனையோ ஹஜ்ஜி, எத்தனையோ நோன்பு, மனைவிக்கு நாம் அநியாயம் செய்திருந்தால் நாளைக்கு அவரே கொண்டு போயிடுவா. அதுபோன்று மனைவிமார்கள் எவ்வளவு அமல் செய்கிறீர்கள். சிலர் சொல்லுவார்கள் தனது மனைவியை பற்றி எப்படி தெரியுமா, அவரே எங்களோட மனைவி தங்கம், அவரோட தங்கம். ஆனா அமளி காலத்தில் சொல்லுவாங்க தங்கப்பன் எங்களோட மனைவி, ஆனா அவ எங்களுக்குரிய கடமைகளை செய்தா இல்லை என்று குறையாக சொல்லுகின்றார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இதெல்லாம் எங்களோட நன்மைகளை வீணாக்கி விடுகின்றது. கடமைகளை பேணாத போது நன்மைகள் வீணாகி விடுகின்றது, அது அநியாயமாக மாறுகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, பெண்களோடு இருக்கின்ற ஆண்களுக்கு இன்னும் ஒரு புத்திமதிதான், அந்த பெண்கள் எப்படி அழகாக நம்மோடு நமக்கு முன்னாலே அழகான ஆடைகளை அணிந்து கொண்டு இருப்பதை நாம் ஆசைப்படுகிறோமோ அதுபோன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், பெண்களுக்கு முன்னால் நான் ஏந்த மனைவி கிட்ட போற நேரம் நான் அழகாக அணிந்து நான் அழகாக என்னை சுத்தப்படுத்திக் கொண்டு அவள் முன்னாலே இருப்பதை நான் விரும்புகின்றேன். நாங்க கருவாட்டு நாட்டத்தோட போய் நின்ற, நாங்க ஊட்ட உடுப்போட போய் நின்றால் இது அந்த பெண்களுடைய, பெண்கள் எங்களை காணும் போது வெறுப்படைவார்கள். இப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், மனைவிக்கு முன்னால் நான் சொல்லுகின்ற போது எனது வியர்வை நாற்றங்களை இல்லாமலாக்கிவிட்டு எனது உடம்பிலே நாம் வாசங்களை பூசிக்கொண்டு அழகான ஒரு உறுப்பை உடுத்துக்கொண்டு மனைவிக்கு முன்னால் நிற்பதை நான் விரும்புகின்றேன். எங்களுக்கு ஒரு பழைய பிஜாம சாரம் ஒண்டிகிற வீட்டுக்கு போனார், கிழிஞ்ச ஒரு 18 ஓட்ட போட்டர் வெளியனுண்டீங்க, இதைத்தான் நாங்க உடுத்து கொண்டிருக்கிற. அந்த மனைவி எத்தனையோ கலைச்சாரண பாக்குறா, எத்தனையோ டீசர்ட்காரன பாக்குறா அவன், அவருக்கு எனது கணவனை விட இவன் அழகாக இருக்கிறானே என்கின்ற ஒரு தப்பான எண்ணம் அவனுக்கு வந்துவிடக் கூடாது. ஒரு கணவனின் முழு அழகையும் வீட்டுக்குள்ளே மனைவி பார்க்க வேண்டும். அதுக்கேற்ற போல் ஆண்களும் பெண்களுடைய சிந்தனையை கட்டுப்படுத்திக் கொள்கின்ற இந்த தகவல்களையும் நாம் பேண வேண்டும். இப்படி ஒரு இஸ்லாமிய ஒரு அறிவு சார்ந்த ஒரு சூழலாக நமது வீட்டு சூழல்களை மாற்றினால் நிச்சயமாக நமது குடும்ப வாழ்க்கை ஜொலிக்கும், நாமும் ஈமானோட வாழ்வோம். அடுத்தது பெண்களுடைய விஷயத்தில் ரோசனைக்கு ஆம்புலன்ஸ், ஏன் பொஞ்சாவி எவனோட பேசினாலும் சரி, எவனோட கதைச்சாலும் சரி, இவரு கணக்கே இல்லை. கல்யாண வீட்டுல இவருடைய ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டு சொல்றாரு, வைஃப் பண்ணிடுவாங்க, இவர் எந்த பொஸ் இவங்க என்ன ஸ்டாஃப், நீ கட்சி வந்துறீங்களே சாமி பைத்து வார சாரம் கொடுத்துட்டு போறாரு என்றால். கண்ணியத்துக்குரியவர்களே, இதெல்லாம் ரோஷம் இல்லாதனவே, ரோஷம் இல்லாதனவே. எனது மனைவி மொட்டை தலையோடு அரைகுறை ஆடைகளோடு அந்நியவனுக்கு முன்னால் நிற்கிறாளா? இதை ஒரு குடும்ப தலைவன் சகித்துக் கொள்ள முடியாது. சகித்தால் அவன் ரோஷம் இல்லாதவன் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். உஸ்மான் ரதியல்லான் அவர்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மனை உள்ளுக்குள்ள ஆண் அநியாயக்காரர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த மனைவி தனது மொட்டாக்கை எடுத்து விட்டுட்டு முடிய காட்டினாயே, அநியாயக்காரன் இதை பார்த்துட்டாவது போயிருக்கு என்று சொல்லி, இதை கண்ட அவர்கள் என்ன சொன்னார்கள், யா எனது மனைவியே குறிமாறக்கி உன்ட தலையை மூடிக்கோமா, சாரைக்கு நான் கோசியப்படுறது எனக்கு சிம்பிள், ஆனால் அவனோட தலையை இந்த ஆம்பளைகள் காணக்கூடாது, அதை நான் தாங்க மாட்டேன். உசுறு போகுது பிரச்சனை, உன்னோட தலையை மூடிக்கோ, எனக்கு அழப்பாக்கிறான்னு சொன்னாங்க. இதுதான் ரோஷமுள்ள ஆண்கள், ரோஷமுள்ள ஆண்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரோஷனைகள் செய்யும் பெண்களை எல்லாத்தையும் அப்படியே லூசுட்டு விட்டுட்டு போறன்றது அல்ல. நல்ல ரசூலுல்லாஹ் சொன்ன பண்பாடுகள் உள்ளவர்களாக நாம் மாறி நமது குடும்பத்தை சொர்க்கத்துடைய ட்ரக்ல நாங்கள் நடத்தி கொண்டு போறோம், சொர்க்கத்துடைய ரோட்ல போறோம். இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழ்ந்தா இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலையும் அதே மனைவிமார்கள் பிள்ளைகள் ஈமானோடு வாழ்ந்தால் எங்களோட இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலையும். துன்யால மட்டுமில்ல, எங்கட மனைவிமாரோட இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சொர்க்கத்திலேயும், எங்கட பிள்ளையோட சொர்க்கத்திலேயும். அதுக்கு தீன் சொல்லுகின்ற வாழ்க்கையில்தான் எங்களுக்கு துணை செய்யும். சில மனைவிமார் எந்த அளவுக்கு கணவனோடு வெறுப்புண்டா, சொர்க்கத்துல எங்களுக்கு யாருன்னு கேட்கிறாங்க சில மனைவிமார். அவங்களுக்கு சொல்ற, உங்களுக்கு உங்களோட கணவர் அங்கேயும் அவரா, அங்கேயும் அவரா, இந்த பட்டபாடு போகிறாரா? அப்படி சில மனைவிமாருக்கு, சில கணவன்மாருக்கு சொர்க்கம் என்ற சந்தோஷம், இவருடைய தலைவர் இல்லாம போகுது, அங்க மாசால இன்னொரு வாழ்க்கை. அப்படி இதல்ல, ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை சொர்க்கத்தில் இன்ஷால்லா மனைவியோடு எங்களுக்கு கிடைக்கும், எங்களோட பிள்ளைகளோடு எங்களுக்கு கிடைக்கும். அது ஈமானை அடிப்படையாக கொண்ட வாழ்வுதான். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ஏழை ஒரு கோடாரியை கொண்டு வைத்து விறகு வெட்டி உழைச்சி அவன் சம்பாதிக்கிறவன் விறகை புலச்சின்ற போது கோடாரி பாஞ்சி ஆற்றுக்குள்ள போயிடு. இவன் கவலைப்படுறான், அந்த அண்டைக்கு உழைக்கிற இந்த கோடாரியால் அது ஆற்றுக்குள்ள போயிருச்சா? அவங்களோட ஒரு மந்திரவாதிவாளர் என்ன யோசிக்கிறாய், இல்ல கோடாரி ஆற்றுக்குள்ள போயிருச்சு அப்படியா? ஒன்னும் யோசிக்காது, அவன் பாஞ்சா மந்திரவாதி உள்ளுக்கு பாஞ்சி அப்படியே ஒரு தங்க கோடாரியை கொண்டு வந்தார். தங்க கோடாரி இந்தாங்க, இல்ல இது என்று சரி வச்சுக்கொள்ளுங்க. இன்னொருக்க பாஞ்ச ஒரு வெள்ளி கோடாரியை கொண்டு வந்தார். இந்தாங்க இது ஏண்டல்ல, சரி வச்சுக்கொள்ளுங்க, ரெண்டையும் வச்சுக்கொள்ளுங்க. மூணாவது பாஞ்சாரு பாஞ்சி இவருந்த கோடாரியை கொண்டு வந்து கொடுத்தார். மூணையும் வச்சுக்கொள்ளுங்க, எடுத்துட்டு போறாரு. போயிட்டு வீட்டுக்கு போறதோட மூணு கோடாரியோட போறாரா, மனைவி கண்டுட்டா, அவ கொஞ்சம் பேராசை பிடிச்சவள், எங்கால தங்கும் துள்ளி உங்களை கோடாரி இது இதுதான் நடந்த, எங்க வச்சு அந்த ஆட்டுக்குள்ள எவரத்த அந்த விறகு குளத்தின இடத்துல அந்த ஆட்டுக்குள்ளையா நடுவாத்திலையா, இவ ஓடி போய் இன்னும் தங்கம் இருக்கும் என்று பாஞ்சா பாஞ்சவா வரவே இல்லை. அந்த பேராசையில பாஞ்சவள் மீண்டும் வரவே இல்லை. இப்ப தலையில கையை வச்சு யோசிச்சுட்டு இருக்கிறாரு அதே மந்திரவாதி. வாரம் வரும்போது என்ன யோசிக்கிறாய் ஸ்ரீதேவி, பாருங்க நடந்த கதையை விளங்கி இன்னும் தங்கம் நீக்கும் என்று பாஞ்ச மனைவி திருப்பி வரல. சரி ஒரு பண்ணாதீங்க, நான் தான் இருக்கிறேனே. அவர் பாஞ்சாரு, பாஞ்சி ஒரு அழகான ஒரு பொம்பளையே கொண்டு வந்தார். கொண்டு வந்து இந்தாங்க அவங்களோட வைஃப்ண்ட கை கலை பிடிச்சிட்டு போறாரு. என்னடா இது, அந்த மந்திரவாதி யோசிக்கிறார், தங்கத்துக்கு ஆசைப்படாத இவன், வெள்ளிக்கு ஆசைப்படாத இவன். நேரத்தில் உண்மையை பேசினா தங்கம் இது வேண்டல்ல, இது வெள்ளி இது வேண்டல்லன்னு சொன்னான். பொஞ்சாவிட விஷயத்துல கொஞ்சம் வீக்கா இருக்கிறானே அப்படின்னு நினைச்சவர் போறாரு கூட்டிக்கொண்டு. அந்த மந்திரவாதி விடல, இங்க வாங்க, என்ன இது, இது உங்களோட மனைவி இல்லையே? அதான் தெரியும். அப்படியே நீங்க கூட்டிக்கொண்டு போறீங்க, ஒண்ணு இல்ல, நீங்க சொல்லுவீங்க இது வேண்டும் இல்லன்ற புறக்கறி வச்சுக்கொள்ளுங்கன்னு போவீங்க, இன்னொன்றையும் கொண்டு வருவீங்க, அதையும் இல்லன்னு வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லுவீங்க, அதோட விடுவீங்களா, திருப்பி பாஞ்சி மூணாவது கொண்டு வந்துடுவீங்க பாருங்க. அது வராமத்தான் இதை கூட்டிட்டு போறேன். மனைவியோடு வெறுப்படைந்தவர்கள் இருக்கிறார்கள். ஏன், மனைவிக்கு சரியாவுடைய சட்டம் தெரியாது, மனைவிக்கு கணவர் வாழுகின்ற வாழ்க்கை தெரியாது. இதுபோன்று மனைவி கணவனை வெறுப்படைந்த ஆண்கள் பெண்கள், மனைவியை வெறுப்படைந்த ஆண்கள், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் என்னைக்கு நான் ஏண்ட பஞ்சாலிக்கு என்ன செய்யணும், ஏண்ட பஞ்சாலி நான் ஏண்ட கணவருக்கு என்ன செய்யணும் என்கிறத சரியாவுக்கு உட்பட்ட அந்த அறிவுகளை அடைந்து கொண்டு வாழ்க்கையை ஓட்டினா மாஷா அல்லாஹ் எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது, ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாமும் நமது குடும்பமும் நமது பிள்ளைகளும் நமது பெற்றோர்களோடு சகோதரர்களோடு உற்றார்களோடு அன்பாக இங்கு சந்தோஷமாக இருந்தது போல அந்த சொர்க்கத்துலோகத்திலையும் நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இந்த சரியான அறிவு சட்டத்திட்டங்கள் தான் நமக்கு எல்லா வகையிலும் பிரயோசனம் அளிக்கும் என்பதை விளங்கி நாம் சரியா சொல்லுகின்ற அடிப்படையில் நமது குடும்ப வாழ்க்கை உட்பட ஏனைய அனைத்து விடயங்களையும் நாம் அழகாக நடத்தி செல்வதற்கு அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தௌஃபீக் எங்களுடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ் நாம் செய்த பெரிய சிறிய எல்லா பாவங்களையும் மன்னித்திடு ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு மார்க்க அறிவில் நாம் குறைந்தவர்களாக இருக்கின்றோம். யா அல்லாஹ் உனது சட்டத்திட்டங்களை நாம் படிக்காதவர்களாக இருக்கின்றோம். யா அல்லாஹ் உனது வழிகாட்டலை நாம் மறந்துவிட்டோம். யா அல்லாஹ் நபி அவர்களுடைய வாழ்விலே எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி இருக்கிறது. யா அல்லாஹ் ஆனால் அதை என்ன என்று நாம் இன்னும் படிக்கவில்லை. யா அல்லாஹ் நாம் நமது மனோச்சைக்கு பின்னால் நமது வாழ்க்கையை நடத்தி கொண்டு சென்றதனால் ரஹ்மானே பல பிரச்சனைகளையும் பல இன்னல்களுக்கும் நாம் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே. எனவே எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, நம்மை நமது இஸ்லாத்தின் பக்கம் திருப்பி விடுவாயாக, நம்மை நமது இஸ்லாத்தை விளங்கி படித்து செயல்பட தௌஃபீக் செய்து விடுவாயாக. யா அல்லாஹ் நல்லதை நல்லதாக காட்டுவாயாக, அதை எடுத்து நடக்க தௌஃபீக் செய்வாயாக, பாவத்தை பாவமாக காட்டி அதை தவிர்த்து நடக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எமது மனைவிமார்களோடு நாம் அவர்களுடைய உரிமைகளை மீறி நடந்திருந்தால் ரஹ்மானே எங்களை மன்னித்துடுவாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு நம்மை மன்னிக்கின்ற உணர்வை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் இனிமேல் அந்த மனைவிமார்களோடு அன்பாக அருளாக இரக்கமாக ஒரு இஸ்லாமிய கணவனாக ஒரு பண்பாடுள்ள ஒரு கணவனாக நாம் நடந்து குடும்ப வாழ்க்கையை திறம்பட செய்வதற்கு தௌஃபீக் செய்துடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெண்மணிகளுக்கும் இந்த மார்க்க தெளிவுகளை ஏற்படுத்துவாயாக. அவர்களும் தங்களுடைய கணவன்மார்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற தகவல்களை உள்ளத்திலான பொறிய வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த தகவல்களை அறியாத நாம் நமது குடும்பத்திலே பல சிக்கல்களை முன்னேற்றுகின்றோம். யா அல்லாஹ் பலர்கள் தரக்கூடிய நிலைக்கு ஆளாகி விட்டார்கள். யா அல்லாஹ் இன்னும் பலர் இத்தாவிலே இருக்கின்றார்கள். யா அல்லாஹ் உண்மையில் அவருடைய காரணத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது ரஹ்மானே, மார்க்கம் தெரியாத ஒரு பிரச்சனை மட்டும்தான். யா அல்லாஹ் எனவே அவர்களுடைய வாழ்வை செழிப்பாக்குவாயாக. யா அல்லாஹ் யாருடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறதோ அவர்களுக்கிடையில் ஒற்றுமையை ஏற்படுத்துவாயாக, அவர்களை ஒன்றுபடுத்துவாயாக, அவர்களுடைய உள்ளங்களுக்கிடையில் அன்பையும் முகப்பத்தையும் ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் அவர்களை இந்த உலகத்திலும் மறுமையிலும் சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பாயாக. யா அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் மனைவி மக்களையும் யா அல்லாஹ் இந்த உலகத்திலும் சந்தோஷமாக வாழ வைப்பாயாக. சொர்க்கத்திலும் நமக்கு நமது மனைவிமார்கள் நமது பிள்ளைகளை ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்கின்ற தௌஃபீக்கை செய்திடுவாயாக. யா அல்லாஹ் நம்மை விட்டு திரும்பி சென்ற இந்த மன்னரை வாசிகளை மன்னித்திடுவாயாக, அந்த கபர்களை வெளிச்சமாக்குவாயாக, சொர்க்கத்துடைய பூஞ்சொலியாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்காக நாம் பல துஆக்களை செய்யக்கூடியவர்களாக மாற்றிடுவாயாக. யா அல்லாஹ் அந்த ஜனாசாக்களுடைய சொந்தக்காரர்கள் யா அல்லாஹ் நாம் சொந்தக்காரர்களை நாம் இருக்கிறோம். யா அல்லாஹ் யாழ்லா அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய சந்ததிகளை அவர்களுடைய குடும்பத்திலே உருவாக்கிடுவாயாக. அந்த ஜனாசாக்களுக்காக சொந்தக்காக்களை செய்யக்கூடிய சந்ததிகளை உருவாக்கிடுவாயாக. அந்த ஜனாசாக்களுக்காக யாழ்லா குர்ஆன் போன்ற அமல்களை யோனி ஹதியா செய்யக்கூடியவர்களை உருவாக்கிடுவாயாக. அந்த ஜனாசாக்களுக்காக உம்ரா ஹஜ் போன்ற சொதக்கா ஜாரியாக்களை செய்யக்கூடிய யாழ்லா நல்ல சந்ததிகளை உருவாக்கிடுவாயாக. யாழ்லா நம் அத்தனை பேரையும் மன்னித்திடுவாயாக, நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களை மன்னித்திடுவாயாக. யாழ்லா அவர்களுடைய யாழ்லா நாம் மனத்தை புண்படுத்தி பெற்றோர்களுக்குரிய உரிமைகளை பேணாலும் வாழ்கின்றோம். யா அல்லாஹ் எங்களோடு போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் எங்களை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் எங்களை சபித்துக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் எங்களால் அவர்கள் சந்தோஷத்தை இழந்து விட்டார்கள். யா அல்லாஹ் எங்களால் எங்களை பெற்ற பெற்றோர்கள் நோயாளிகளாக மாறிவிட்டார்கள். யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்களை மன்னித்துடுவாயாக, அவர்களுக்கு கிருபை செய்வாயாக, அவருடைய உள்ளத்திலே கண்குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு அறிவறிந்த பிள்ளைகளாக என்னை மாற்றிடுவாயாக. யா அல்லாஹ் நமது பிள்ளைகளை நல்லவர்களாக மாற்றிடுவாயாக, சாலிஹானவர்களாக மாற்றிடுவாயாக, ஆளுங்களாக ஆசிரியர்களாக மாற்றிடுவாயாக. யாழ்ந்த ஊர் மக்களை மன்னித்துடுவாயாக, யாழ்ந்த ஊர் மக்களை மன்னித்துடுவாயாக, நோய்களை அகற்றுவாயாக, ஊர் மக்களை விட்டும் பிரச்சனைகளை அகற்றுவாயாக.
தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. யாழ்லா இந்த நிர்வாகத்தை கபூல் செய்து கொள்வாயாக. யாழ்லா யாழ்லா அவர்களுடைய பள்ளிவாசலின் பணிகளை திறம்பட தோல்வி செய்வாயாக, திறம்பட செய்வதற்கு உதவி செய்வாயாக. யாழ்லா அவர்களுடைய கஷ்டநஷ்டங்களை நீக்கிடுவாயாக, ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, பிரச்சனைகளை லேசாக்கிடுவாயாக. யாழ்லா நோர் மக்களுடைய வியாபாரத்திலே பறக்க செய்வாயாக. இங்குள்ள நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக. தேவை உள்ளவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. இங்குள்ள குடும்பங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்துவாயாக. யாழ்லா பிரச்சனைகளை தொலைத்திடுவாயாக. நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்துவாயாக. யாழ்லா பிரிந்து வாழ்கின்றவர்களை ஒற்றுமைப்படுத்துவாயாக. யாழ்லா பிரச்சனை உள்ளவர்களுடைய பிரச்சனைகளை லேசாக்கிடுவாயாக. அவர்களுக்கு ஒற்றுமையான யாழ்லா சுமூகமான வாழ்வை ஏற்படுத்துவாயாக. நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நசீபாக்கிடுவாயாக. இன்றைய இரவிலே யாழ்லா உனது ரஹமத்தை நசீபாக்கிடுவாயாக. யாழ்லா இன்றைய இரவில் நீ இறக்க முடிவு செய்த நன்மைகளுக்கு பங்காளிகளாக எங்களை ஆக்கிடுவாயாக. யாழ்லா என்ன என்ன முசீபத்துகள் இன்று இரவு நமக்கு இறங்க இருந்ததோ அவைகளை நம்மை விட்டு நீக்கிடுவாயாக. யாழ்லா இந்த மஜ்மாவை மன்னிச்சிடுவாயாக. யாழ்லா இந்த கூட்டத்தை கபூல் செய்து கொள்வாயாக. நம் அத்தனை பேரையும் மன்னிச்சிடுவாயாக. வா ஆஹிரு தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.